الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما نسوا ما ذكروا به فتحنا عليهم أبواب كل شيء حتى إذا فرحوا بما أوتوا فأخذناهم بغتة فإذا هم مبلسون وقال نبينا صلى الله عليه وسلم أول من يدعى إلى الجنة الذين يحمدون الله في السراء والضراء أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியமான மேலான தாய்மார்களே சகோதரர்களே வல்லவநாயன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா எங்களோட கொண்ட அன்பின் காரணமாக புனிதமான தீனியத்தான விஷயங்களை பேசுவதற்கு கேட்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள் அடிக்கடி எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறான். இது எங்களுடைய முயற்சியினால கட்டித்தனத்தினால நாங்கள் நேரம் ஒதுக்கினோம் அதனால் இவரத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் என்பது பொருள் அல்ல. மாற்றமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா இன்றைய நாளில் எவருடர்களெல்லாம் இரக்கமாக அன்பாக கருணையாக இருக்கின்றானோ அவர்களுக்கு கொடுத்தாக பெரிய ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இது பார்க்கப்பட வேண்டும். என்று சொன்னால் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது, முடிந்து போகக்கூடியது, நிரந்தரமற்றது, அற்பமானது, சொற்பமானது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா ஒரு அடியானுக்கு நலவை கொடுப்பதாக இருந்தால் அது மேலான தீனியத்தான விளக்கத்தை கொடுக்கின்றான். மாற்றமாக இந்த ஆடம்பர உலகத்தையோ அதனுடைய சௌபாக்கியங்களையோ கொடுப்பது கிடையாது. அவைகள் கொடுக்கப்படுவதெல்லாம் மனிதனை சோதிப்பதற்காக வேண்டித்தான். அந்த வகையில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா மேலான தீனுடைய விளக்கங்களை எங்களுக்கு தருவதற்காக வேண்டி சந்தர்ப்பங்களை அவனாகவே தந்து கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மையுரிதில்லாஹு பிய கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் நலவை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றானோ அவர்களுக்கு மேலான தீனுடைய விளக்கத்தை கொடுப்பதுதான் அவனுடைய சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு உண்டாகிவிட்டது என்றால், அல்லாஹ் ஒரு மனிதன் மீது அன்பை கொண்டான் என்றால், அவனுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடியது மேலான தீனில் செயற்படக்கூடிய சந்தர்ப்பம். அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், ஃபபஷிர் இபாத், நபியே என்னுடைய நல்லடியார்களுக்கு நீங்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள். அல்லதீன யஸ்தமியூனல் கவுல், அவர்கள் உபதேசங்களை செவிசாய்த்து கேட்பார்கள். அதிலேயும் ஃபயத்தபியூன அஹ்ஸனா, அதிலும் மிக சிறந்ததை, தனது வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்து நடக்கக்கூடிய இப்படியான என்னுடைய நல்லடியார்களுக்கு நபியை நீங்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள். உலாஇக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர் வழிபற்றவர்கள். உலாஇக ஹுமுல் அல்பாப், அவர்கள் புத்திசாலிகள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆக மேலான தாய்மார்களே சகோதரர்களே, நாங்கள் இந்த நிகழ்ச்சிகள் எங்களுக்கு அழகான முறையிலே நிர்வாகத்தினர்களால் ஏனைய நலப்பிரிம்புகளால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இது வாராவாரம் நடத்தப்படுகின்ற நிகழ்வு. இதில் நாங்கள் உட்காருகின்ற பொழுது பல விடயங்களை நாங்கள் கையாள வேண்டும். எங்களுடைய சிந்தனையிலே நாங்கள் அதை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. ஒன்று, அல்லாஹு தஆலாவை சொல்லுகின்றான், உபதேசங்கள் மேலான தீனியத்தான விஷயங்கள் பேசப்படுகின்ற பொழுது அவைகளை கேட்பதல்ல, செவிசாய்த்து கேட்க வேண்டும், உள்ளத்தால் கேட்க வேண்டும். அல்லதீன யத்தமியூனல் கவுல் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அவர்கள் செவிசாய்த்து அந்த உபதேசங்களை கேட்பார்கள். அடுத்தது, முதலாவதாக நாங்கள் வந்துவிட்டோம் என்றால் அந்த வருகைக்கு பின்னர் நடத்தப்படுகின்ற அந்த உபன்யாசங்கள் பயானாத்துக்களிலே நாங்கள் செவிசாய்த்து கேட்க வேண்டும். அடுத்தத அஹ்ஸனா, அதில் எமக்கு எது தேவையாக இருக்கிறதோ, பல விடயங்கள் பேசப்படும், எல்லாவற்றையும் எல்லா நேரமும் எங்களால் பின்பற்றிவிட முடியாது. அதனால் என்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமானது, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விடயங்கள் எதுவெல்லாம் பேசப்படுகின்றதோ அவைகளை நான் எடுத்து நடக்க வேண்டும் என கூடிய இன்டென்ஷன் கேட்க வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல்லிஹு அன்னி வலவ் ஆயத்தன், என்னை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறிய விஷயம் தெரிந்திருந்தாலும் கூட அதனை மற்றவர்களுக்கு நீங்கள் ஏற்றி வையுங்கள் என்பதால். ஆகவே சொல்லுவதை கேட்பதும் பேசப்பட்டவைகளின் நல்லவற்றை எடுத்து நடப்பதும் எங்களுடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் இருக்கின்றதோ அதை மற்றவர்களுக்கு எத்தி வைப்பதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே நாங்கள் இங்கு உட்காருகின்ற பொழுது பேசப்படுகின்ற விடயங்களை கேட்டு இந்த விடயங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் எனக்கூடிய நியத்துடன் அது ஆசையோடு ஆற்ற தேற்றத்தோடு நாங்கள் உட்காருகின்ற பொழுது எது எமக்கு தேவையோ, எதில் சந்தேகம் இருக்கிறதோ, இந்த விஷயம் பேசினால் சிறப்பாக இருக்குமே என்று நாங்கள் எண்ணுவோம், அதே விஷயம் பேசப்படும். இது எதனால் உண்டாகும் என்றால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள், அந்த ஆசையின் மூலமாக அல்லாஹ் தஆலா இப்படியான நல்ல விடயங்களை வெளியாக்குவதாக எங்களுக்கு பெரியார்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆக மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, நாங்கள் தீனியத்தான மஜ்லிஸிலே உட்காருகின்ற பொழுது நெருங்கி சேர்ந்து உட்காருவது ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் நாங்கள் உட்காருகின்ற பொழுது ஆங்காங்கே உட்காராமல் நெருக்கமாக உட்கார்ந்திருப்பது அது எங்களுடைய ஒற்றுமைக்கு காரணமாக இருக்கின்றது. சொல்லுவது, நெருங்கி உட்காருங்கள் என்று சொல்லுவதும் ஒரு சுன்னத்தான ஒரு அமலாக இருக்கிறது. நாங்கள் நெருங்கி இருப்பதும் ஒரு சுன்னத்தான அமலாக இருக்கிறது. அதனால் நாங்கள் நெருங்கி உட்கார்ந்து கொள்வது, வயோதிபர்கள் இயலாதவர்கள் அவர்கள் சாய்ந்து கொள்வதிலே பிரச்சனை கிடையாது. ஏழு மாணவர்கள் நாங்கள் நெருங்கி உட்காருவதற்கு முயற்சி செய்யணும். அல்ஹம்துலில்லா. அந்த வகையில் மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனிதர்களை ஒரு சிறந்த ஒரு படைப்பாக இந்த உலகத்திலே சிருஷ்டித்து இருக்கின்றார். மனிதர்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு படைப்பு என்றால் அது மனிதனாகத்தான் இருக்கின்றான். உலகத்திலே அல்லாஹ் தஆலா பல வகையான கோடிக்கணக்கான வானத்துக்கு மேலாலும் பூமிக்கு கீழாலும் அந்தரங்கத்திலும் கடலிலும் அடர்ந்த காடுகளிலும் தரைகளிலும் வழிகளிலும் இப்படியாக அல்லாஹ் தஆலா இன்னொரு அண்ண படைப்புகளை அல்லாஹ் தஆலா படைத்தே வைத்திருக்கின்றான். ஆனால் இத்தனை படைப்புகளாக இருந்தாலும் நாங்கள் வீரத்துக்கு சில விலங்குகளை நாங்கள் உதாரணம் காட்டுகின்றோம், அழகுக்கு சில பறவைகளை கூறுகின்றோம். இப்படியாக ஒவ்வொன்றை நாங்கள் உதாரணமாக இலக்கியங்களை கூறுகின்ற பொழுது இப்படியானவைகள் கூறினாலும் கூட இவை அனைத்தையுமே எமக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். அந்த அனைத்தும் எமக்காக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த படைப்புகளிலே தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு படைப்பு என்றால் அது மனிதனாகத்தான் இருக்கின்றான். ஏனவைகள் எல்லாம் கழுத்தை தொங்க போட்டுக் கொண்டுதான் நடக்கும், ஆனால் மனிதன் மாத்திரம் தான் நிமிர்ந்தவனாக நடக்கின்றான். அது மாத்திரமல்ல, லக்கத் கலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், நாங்கள் மனிதர்களை மிக அழகிய வடிவிலே நாங்கள் சிருஷ்டித்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கின்றான். ஆக இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா எங்களை சிறந்தவர்களாக அழகானவர்களாக படைத்து எமக்கு ஒரு குறுகிய ஆயுளை தந்திருக்கின்றான். என்னுடைய உம்மத்துடைய ஆயுள் ஒரு 60-70 இடைப்பட்ட ஒரு குறுகியோர் ஆயுள். இந்த ஒரு குறுகியோர் ஆயுளை தந்து அல்லாஹு தஆலா எம்மிடத்தில் ஒரு உயர்ந்த ஒரு நோக்கத்துக்காக வேண்டித்தான். நாங்கள் வெறுமினை உலகத்தில் வந்தோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அதே போன்று மரணித்து விடுவோம் என்பது அல்ல. நாங்கள் ஒரு நோக்கத்துடன் ஒரு மனிதனை நாங்கள் பொறுத்த வகையிலே அவன் 5 விதமான உலகத்தில் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். 5 விதமான நாங்கள் தொடர் பிரயாணத்தில் இருக்கின்றோம். முதலாவதாக ஆரபுல் அர்வாஹ் எனக்கூடிய ஓர் உலகத்தில் இருந்தோம். இது ரூஹுகள் வாழ்ந்த ஓர் உலகம். இதில் எல்லா மனிதர்களும், உலகத்திலே வந்தவர் இன்னும் வரப்போகின்றவர் அனைத்து உயிர்களும் சமகாலத்தில் உயிர் வாழ்ந்தன. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இன்று பிறந்த குழந்தைக்கும் வயது ஒன்றுதான். அதே போன்று கியாமத்தினால் கடைசி நாள் அன்று ஒரு குழந்தை பிறக்குது என்றால் அந்த குழந்தையினுடைய வயதும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வயதும் ஒன்றுதான். இது எதன் அடிப்படையில் எப்படி இது சாத்தியமாகும் என்றால், இது ரூஹுகளுடைய வயதை நாங்கள் குறிப்பிட பார்க்கின்ற பொழுது நாங்கள் எல்லோரும் ஆலமுல் அர்வாஹ் எனக்கூடிய உயிர்களின் உலகத்தில் வாழ்ந்தோம். இந்த உயிர்களுடைய உலகத்தை வைத்து தான் அல்லாஹு தஆலா எமக்கு அவனை அவன் என்ன செய்தான், ஞாபகப்படுத்தினான், அறிமுகப்படுத்தினான். அவனுடைய கேள்வி எவ்வாறாக இருக்கிறது, எவ்வாறு இருந்தது என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் அழகான முறையில் சொல்லி காட்டுகின்றான். அலஸ்து பி ரப்பிக்கும், நான் அல்லவா உங்கள் ரப்பு என்று அவனை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு தோரணையில் தான் கேட்டான். இதே ஒரு கேள்வி நாங்கள் மரணித்து கபருக்குள் நாங்கள் சென்றவுடன் கேட்கப்படக்கூடிய கேள்வி, அதனுடைய முறை மாற்றமாக இருக்கும், அதனுடைய கேள்வியினுடைய முறை மாற்றமாக இருக்கும். மன் ரப்புக, உன்னுடைய ரப்பு யார், இது ரெண்டு கேள்வியும் வித்தியாசமான ஒரு கேள்வி, ஆனால் விடை ஒன்றாகத்தான் இருக்கிறது. முதலாவது கேள்வி, நான் அல்லவா உங்கள் ரப்பு என்பது. இதனை நாங்கள் இந்த நாங்கள் இப்பொழுது ஒரு உதாரணப்படுத்தி பார்ப்போம் என்றால், எங்களுடைய குழந்தைகள் நேசரிக்கு போகின்றார்கள், அப்பொழுதுதான் படிப்பதற்கு ஆரம்பித்திருக்கின்றான் குழந்தை. அப்ப அவனிடத்திலிருந்து நாங்கள் பூரணமான ஒரு விடயத்தை நாங்கள் அவனிடத்திலிருந்து ஆங்கில அறிவையோ தமிழ் அறிவையோ எதிர்பார்க்க முடியாது. நாங்கள் சுமாராக அவனை ஒரு ஆசைப்படுத்துவதுதான், அதற்காக வேண்டித்தான் நாங்கள் மகன் நேசரிக்கு போய் வந்தவுடன் நாங்கள் கேட்போம், பூனைக்கு கெட்டன்றல்லவா சொல்ற என்று கேட்டா பிள்ளைக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டி தலையாட்டும். அப்ப நாங்க சந்தோஷப்படுவோம், இந்த பிள்ளைக்கு பூனை கட்டன்னு சொல்றதுக்கு தெரியும் என்று அவன் சொல்லுவோம். அண்ணனோட சாக்லேட்டை தூக்கி கொடுப்போம், ஒரு டொப்பியோ கொடுப்போம், என்ன அடுத்த அண்டைக்கு புள்ள என்ன செய்யும், தெரியாட்டியும் அண்டைக்கு அவன் விளங்கி கொள்ளுவான், பூனைக்கு கெட்டன்னு தான் சொல்ற, அதனால நாம் ஒரு சாக்லேட் ஒன்று கேட்டுல, அதனால அவனுக்கு அண்டைக்கு படும். இது அவன் அறிமுகப்படுத்துவது, படித்து கொடுப்பதனுடைய ஒரு சைக்கோலஜி என்று சொல்லலாம். அதே இதைத்தான் அல்லாஹு தஆலா, உயிர்கள் எல்லாருமே இருந்தார்கள், உயிர்கள் இருந்தது, ஆனால் யார் ரப் என்று தெரியாது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா சொன்னான், நான் அல்லவா உங்கள் ரப் என்றான், நாங்களும் சின்ன பிள்ளைகளை போலதான், காலு பலா ஷஹீதினா, ஓம் யா அல்லாஹ், நீ தான் எங்களுடைய ரப்பு என்று நாங்கள் சொல்லிட்டோம். ஆனா இப்ப நாங்கள் பின்னாலே இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்கு பிறகு குர்ஆன் தரப்பட்டிருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் வந்திருக்கிறது, எங்களுக்கு பகுத்தறிவு கொடுக்கப்படுகின்றது, நாங்கள் அழகான முறையில் வாழ்கின்றோம், நல்லது தீயவைகின்றோம், அதனை நாங்கள் கடைபிடிக்கின்றோம். இதற்கு பின்னர் நாங்கள் கபரில் அடங்கியவுடன் அங்கு செய்தவைக்கு கூலிகள் வழங்கப்படும், அங்கே அமல்கள் செய்யப்படுவது கிடையாது. இந்த காலத்தில் அல்லாஹு தஆலா அதே விடைக்குரிய கேள்வியை வேறொரு முறையில் தருகின்றான், யார் யார் உங்களுடைய ரப். ஐந்தாம் வகுப்பு பிள்ளை குழந்தை படிக்கின்றான், மூணாம் வகுப்பு குழந்தை படிக்கின்றான். இவ்வாறு படிக்கின்ற பொழுது அவனிடத்திலே பூனைக்கு என்னென்று சொல்றேன்னு கேட்போமே தவிர, கெட்டனல்லா பூனைக்கு சொல்றேன் கேட்க மாட்டோம். ஏன், மூணாம் வகுப்பு அவன் படிக்கிறான், அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் நாங்கள் நேரடியாக கேட்கிறோம், அவனுக்கு விடையினுடைய சாயலை கொடுப்பது கிடையாது. ஆக மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இவ்வாறாக ஆலமுல் அர்வாஹிலே எங்களை அறிமுகப்படுத்தினான். அந்த உலகத்திலே ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இருந்தார்கள், கியாமத்தினால் வருகின்ற வரைக்கும் வரக்கூடிய அனைத்து மனிதர்களும் இருந்தார்கள். அதனை அடிப்படையாக கொண்டுதான் எல்லோருடைய வயதும் ஒன்று என்று சொல்லுகின்றோம். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த ரூஹருடைய உலகத்தில் இருந்து யார் யாருக்கெல்லாம் உடல் கொடுத்து, இப்பொழுது எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கிற இந்த உடலை கொடுத்து எப்பொழுது உலகத்துக்கு அனுப்புவதற்கு முடிவு செய்தானோ, எப்பொழுது உலகத்துக்கு அனுப்புகின்றானோ, அப்பொழுதுதான் நாங்கள் வயதுகளை கணக்கெடுக்கின்றோம், எங்களுடைய காலங்களை நாங்கள் மட்டிடுகின்றோம். ஆனால் எல்லோருமே இவ்வாறு அமைப்பில் தான் இருந்தோம். அந்த வகையிலே நாங்கள் அந்த ஆலமுள்ள அருவாகில் இருந்தோம். அல்லாஹு தஆலா நாடிய காலத்திலே நாடிய உயிர்களை தெரிவெடுத்து அழகான இந்த உடலுடைய அமைப்பை கொடுப்பதற்கு தேர்ந்தெடுத்த ஒரு இடம்தான், ஒரு உலகம்தான் ஆலமுல் பத்தன் எனக்கூடிய தாயினுடைய உலகம், தாயினுடைய கற்பவரை. இதுவும் சுமார் 9-10 மாதங்கள் கொண்ட ஒரு வாழ்க்கை. நாங்கள் ஆலமுல் அருவாகிலே எத்தனை காலங்கள் வாழ்ந்தோம் என்பது தெரியாது, அதை பற்றி அல்லாஹு தஆலா எங்களிடத்தில் கேட்கவே மாட்டான். அதே போன்று ஆலமுல் பத்தன் எனக்கூடிய தாயினுடைய உலகத்திலே நாங்கள் 9-10 மாதங்கள் சுமாராக வாழ்ந்தோம். இதிலே அல்லாஹு தஆலா எது செய்தாய் என்று அல்லாஹு தஆலா ஒருபோதும் வினவுவது கிடையாது. இதற்கு பிறகு அல்லாஹு தஆலா வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ, அல்லாஹுவாகவே தாயினுடைய வயிற்றுகளில் இருந்து குழந்தைகளை வெளியாக்குகின்றான். பெற்றோர்கள் குழந்தைகளை பிரசவிப்பதும் கிடையாது, வைத்தியர்களால் அவர்கள் பிரசவிக்கப்படுவதும் கிடையாது. மலக்குமார்கள் உதவியை கொண்டு அல்லாஹு தஆலா அவர்கள் குழந்தைகளை என்ன செய்கின்றான், உலகுக்கு வெளியாக்குகின்றான். அதற்கு பிறகு மேலான தாய்மார்களே சகோதரர்களே, ஆலமே துன்யா, இந்த உலகுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய ஆயுள் எவ்வளவாக இருக்கும், அது ஒரு குறிப்பிட்ட மட்டிடப்பட்டது, வரையறுக்கப்பட்டது. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுமாந்தமாக சொன்னார்கள், ஒரு 60-க்கும் 70-க்கும் இடைப்பட்டது, ஆகக்கூடியது ஒரு 100-120 வயதுகள் தான் நாங்கள் உலகத்தில் வாழ்வதற்கு இருக்கின்றோம். அதனால் இந்த காலத்துக்குள் செய்யக்கூடிய நல்லவை கெட்டவைகளை பற்றி அல்லாஹு தஆலா நிச்சயமாக எங்களிடத்திலே விசாரிக்கத்தான் இருக்கின்றான். இதனுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு ஆலமே பர்சக் எனக்கூடிய கபருடைய வாழ்க்கையை நாங்கள், அந்த மறுமை கபருடைய ஒரு உலகம் ஒன்று இருக்கிறது, அங்கு நாங்கள் எத்தனை காலங்கள் வாழ வேண்டும் என்பது தெரியாது. ஆனால் கடைசியாக உலகத்திலே மரணிக்கக்கூடிய ஒரு மனிதன் 50,000 வருடங்கள் கபரில் வாழ வேண்டும் என்பதாக அதிதிகளிலே வந்திருக்கிறது. இன்னும் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அதே போன்று எத்தனை நபிமார்கள் எல்லாம் உலகத்திற்கு வந்தார்களோ, எத்தனை உயிர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் பிறந்து மரணித்ததோ, அவர்கள் எல்லோருமே கபருடைய வாழ்க்கையை அனுபவித்து இதற்கு பின்னர் அல்லாஹு தஆலா ஆலமே ஆஹிரா யௌமுல் ஆஹிரா யௌமுல் கியாமா என்று நாங்கள் சொல்லலாம் சொல்லலாம். இப்படியான இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். ஆகவே இதுக்கு பின்னால் வரக்கூடிய ஆலமுல் பர்சக் எனக்கூடிய கபருடைய உலகத்தையோ, ஆலமே ஆஹிர எனக்கூடிய இந்த மறுமையுடைய உலகத்தையோ பற்றி அல்லாஹு தஆலா விசாரிக்கப் போவது கிடையாது. இங்கே கவனிக்கப்படுவதெல்லாம் 5 உலகங்களாக இருந்தாலும் நடுமத்தியத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆலமே துன்யா, இந்த உலக வாழ்க்கை என்பது மிக முக்கியமானது. நபி அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா மத்ராத்துல் லில் ஆகிரா, இந்த உலகம் மறுமைக்காக வேண்டி விளைச்சல் செய்யக்கூடிய ஒரு தளம். நாங்கள் இந்த உலகத்திலே எதனை, நாங்கள் எங்களுடைய வயல் இருக்கிறது, எங்களுக்கு காணி இருக்கிறது, அந்த காணியிலே நாங்கள் நெல்லை விதைத்தோம் என்றால் நெல்லை அறுவடை செய்வோம். அதற்கு மாற்றமாக புல்லை விதைத்தோம் என்றால் புல்லை விதைக்கவே தேவையில்லை, அதைத்தான் நாங்கள் அறுவடை செய்வோம். மேலான சகோதரி தாய்மார்களே, நாங்கள் இதிலிருந்து ஒன்றை விளங்கிக் கொள்ளலாம். உலகத்தில் நான் என்ன பாவம் செய்தேன் என்னக்கூடிய கேள்வி எல்லோரிடத்திலும் இருக்கிறது. நான் தொழ வேண்டுமா, நான் இப்படியான அமைப்பிலே வாழ வேண்டுமா, நான் என்ன பாவம் செய்தேன், நான் எந்த ஒரு பாவமும் செய்யல, அதனால நான் இப்படியான நிகழ்ச்சிகளிலேயோ அல்லது தொழுகையிலேயோ அல்லது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பாடான சில விஷயங்களை நான் செய்ய வேண்டிய ஒரு தேவை கிடையாது, ஏனென்றால் நான் ஒரு பாவமும் செய்யல என்னக்கூடிய கருத்து அதிகமான பேரிடத்திலே இருக்கின்றது. ஆனால் மேலான தாய்மார்களே சகோதரிகளே பெரியோர்களே, நாங்கள் எப்பொழுது நன்மை செய்யவில்லையோ, நன்மையான விடயங்கள் செய்யவில்லையோ, அங்கு பாவங்கள் தானாக உருவாகும். எப்படி நாங்கள் இந்த வயலை போடுதான், எங்களுக்கு வளவு இருக்கிறது, அதை நாங்கள் பண்படுத்தி அதிலே நல்ல விதைகளை நட்டி, நெல்லையோ அல்லது ஏனைய வித்துக்களையோ நாங்கள் நட்டி அதனை நாங்கள் பண்படுத்தவில்லை என்றால், அதனை நாங்கள் அதற்கென்று பயன்படுத்தவில்லை என்றால், நாங்கள் புல்லை விதைப்பது கிடையாது, புல்லு அது தானாக வளரக்கூடியது. அதற்கு நாங்கள் போரை அடிப்பது, பயிரை போடுவது கிடையாது, எண்ணெய் அடிப்பது கிடையாது, அது தானாக வளரும். அதே போன்றுதான் தீமை இருக்கிறதே, அதை நாங்கள் செய்ய தேவையில்லை, அது எங்களை தேடி வரும். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும், எங்களை நாங்கள் தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி. ஆகவே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அழகான ஒரு குடும்ப வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கிறான். நாங்கள் உலகத்தில் தனிநபராக வாழ முடியாது, மனிதன் என்பவன் ஒரு சமூக பிராணியாக இருக்கின்றான். மனிதன் அவன் இன்னும் மற்றொருவருடன் தங்கி இருக்கின்றான், தன்னால் தன்னுடைய அனைத்து தேவைகளையும் செய்துவிட முடியாது, இன்னொருடைய உதவியை அல்லாஹு தஆலா அதை வைத்திருக்கின்றான். அதைத்தான் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக், நீங்கள் உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய அந்தஸ்துகள், நான் இந்த ரேஞ்சில தான் உலகத்தில் வாழ்வேன் என்பதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள். நஹுனு கஸம்னா பைனஹும் மைஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, நீங்கள் உலகத்திலே எந்த தரத்தில் வாழ வேண்டும் என்பதை நாங்கள் தான் பங்கு வைத்திருக்கின்றோம். ஏனென்று தெரியுமா, லியத்தஹித பஅதுஹும் பஅதன் சுஹ்ரியா, ஏன் இப்படி ஏற்றத்தாழ்வாக சிலர்களை செல்வந்தர்களாக, ஏழைகளாக, படித்தவர்களாக, பாமரர்களாக, விவசாயியாக, வியாபாரியாக, மேசனாக, ஓடாவியாக, இப்படியான பல அந்தஸ்துகளிலே அல்லாஹு தஆலா மனிதர்களை படைத்திருப்பதனுடைய நோக்கம் உலகத்தினுடைய நிர்வாகத்துக்காக வேண்டி, ஒருவர் மற்றவரிடத்திலிருந்து சேரமாக, இதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். அதைத்தான் இன்று சமூகம் கூறுகிறது, சமூகவியல் கூறுகின்றது. ஒரு மனிதன் என்பவன் சமூக பிராணி என்று சொல்லுகின்றான். அதை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான், அவன் ஒரு சமூக பிராணியே தான். ஏன் லியத்தகித பஅதுஹும் பஅதன் சுக்ரியா, சிலர்கள் ஒருவர் ஒருவரிடத்தில் இருந்து தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்ணமாகத்தான் நாங்கள் படைத்திருக்கின்றோம் என்பதாக. ஆக மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சுகதியத்தான, அதாவது துறவரமான வாழ்க்கை கிடையாது. எனக்கு குடும்பம் தேவையில்லை, பிள்ளை தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. நான் அல்லாஹ்வுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் காடுகளுக்கு சென்று கழிக்கப் போகின்றேன் எனக்கூடிய இந்த கோட்பாடு, இப்படியான ஒரு வாழ்க்கை முறையை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. இஸ்லாம் அங்கீகரிப்பதெல்லாம், எதிர்பார்ப்பதெல்லாம், எல்லா உலகத்தில் நாங்கள் வாழுகின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் இருக்கின்றது. அந்த பொறுப்புகள், அந்த கஷ்டங்கள், அந்த பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்த பிரச்சனைகளை முகம் கொண்டு அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை, குர்ஆன் ஹதீஸ், அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியருடைய வாழ்க்கையை மையமாக கொண்டு தீர்ப்பதற்கு தான் அல்லாஹ்வு தஆலா சுவர்க்கத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறான். தவிர சுகமாக வாழ்வதற்கல்ல. அந்த சுகமான வாழ்க்கையை நாங்கள் அடைய வேண்டும் என்றால் இங்கே நாங்கள் அழகான முறையிலே சுன்னத்துக்களையும் மேலான ஃபர்துகளையும் பின்பற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. நாங்கள் தனியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை செய்ய, அப்படியாக செய்யக்கூடிய அமலுக்கு அங்கே பெருமதி கிடையாது. தியாகங்களுக்கு பின்னால் செய்யப்படுகின்ற அமல்கள் அது அல்லாஹ்விடத்திலே வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. அங்கே தியாகம் ஒன்று செய்கின்ற பொழுதுதான் அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே பெருமதியாகின்றது. அதனால் நாங்கள் உலகத்திலே ஆணாக இருக்கலாம், இருந்தாலும் ஒரு குடும்பம் என்பது அது இன்றியமையாதது. இது அல்லாஹு தஆலா அவனாக முடிவு செய்கின்றான். இன்னா கலக்னாகும் அஸ்வாஜா, நாங்கள் உங்களை சோடி சோடியாக படைத்திருக்கின்றோம். ஒரு சமூகத்துக்கு தனி மனித பங்களிப்பாக முதலாவது மிகப்பெரிய பங்களிப்பு செய்பவன் ஒரு தாயாக இருந்து கொண்டிருக்கிறான். ஒரு நல்லதொரு சமூகம் உலகத்திலே இங்கே பிரணமிக்கப்பட வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே நல்லதொரு சமூகத்தை காண வேண்டும் என்றால் அங்கே தாயினுடைய பங்களிப்பு இன்றியமையாதது. அந்த தாய் அவர் ஒரு தனிநபர் பங்களிப்பை மிக அதிகமாகவே செலுத்துகின்றார். அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நாங்கள் அந்த சோடிகளை நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம், உருவாக்கியிருக்கின்றோம். சமூகத்தினுடைய கட்டமைப்பை அல்லாஹ் உருவாக்குகின்றான். எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு சிறந்த மாப்பிள்ளையை பார்த்து தருவது கிடையாது, அல்லது நாங்களாக சிலவர்களை தேடி எடுத்துக் கொள்வதும் கிடையாது. யாரை அல்லாஹு தஆலா கலாக்கதிலே முடிவு செய்திருக்கின்றானோ அவர்களை ஏதோ ஒரு அடிப்படையில் எம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தே ஆகுவான். அதனை நாங்கள் பொருந்து கொள்ள வேண்டும். எல்லோருமே நாங்கள் பணக்காரர்கள் அல்லது படித்தவர்கள் என்பது கிடையாது. அவர்களை தான் மணந்து கொள்வோம் என்பது அது சாத்தியமற்றது. எல்லோருடைய நினைப்பும் அவ்வாறு தான் இருக்கிறது. ஆனால் சந்தர்ப்பம், சூழ்நிலை என்று சொல்லுவோம், ஆனால் அப்படி ஒன்றுமே கிடையாது. அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு அப்படித்தான் நடக்கும். இவ்வாறு ஒரு திருமணம் நடக்கிறது என்றால் அங்கிருந்து ஒரு குழந்தை உருவாகின்ற பொழுது அங்கே குடும்பம் எனக்கூடிய ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுகின்றது. ஆகவே இந்த குடும்பம் இவர்களையாக மணமகள் மணமகளை அல்லாஹு தஆலா தான் தேர்ந்தெடுக்கின்றான். இப்பொழுது இந்த மணமகன் சில விஷயம் மிக கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று மணமகள் அங்கே திருமணம் முடிப்பது என்பது வெறுமனே ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு அல்ல, மாற்றமாக உன்னதமான ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்னக்கூடிய அந்த உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையிலே தான் அங்கே ஒரு குடும்பம் உருவாக்கப்படுகின்றது. இந்த குடும்பங்கள் உருவாக்கப்படுகின்றது, அங்கே திருமணங்கள் நடக்கின்றது. ஆண்களான நாங்கள் மிகவும் மிக முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் விடியம் என்னவென்றால், அங்கே திருமணம் நடக்கின்ற பொழுது மணமகளுடைய முடியை அந்த வழி எனக்கூடியவர் பொறுப்பாக இருந்து அந்த திருமணத்தை நடத்துபவர் அந்த முடியை பிடித்து எங்களிடத்தில் தருவார். அது சுன்னத்தான ஒரு முறையாக இருக்கிறது, முடியை பிடித்து கொடுப்பது. ஏன் அங்கே முடி கொடுக்கப்படுகிறது என்றால் அங்கே சூசகமான ஹிக்மத்தான ஒரு முறை இருக்கிறது. எப்படி என்று தெரியுமா? அந்த பொறுப்பாளராக இருந்த அந்த சகோதரரோ பெற்றோரோ வாப்பாவோ அந்த முடியை பிடித்து தருகின்ற பொழுது எம்மிடத்தில் சூசகமாக சொல்லுகின்றார், என்னுடைய மகளை சுமார் 20-25 வருடங்களாக என்னால் இயன்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஊற்றி ஒரு இஸ்லாமிய கடமைக்கு உட்பட்டவளாகத்தான் நான் வளர்த்தேன். இன்று உன்னுடைய கையில் நான் ஒப்படைக்கின்றேன். இவருடைய முன்னேற்றி முடியை பிடித்து இழுத்தாலும் நீ சுவர்க்கத்துக் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு உன்னிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது என்பது அங்கே சூசகமாக்கப்படுகின்றது. அதனால் நாங்கள் அதனை பிடிக்கின்ற பொழுது கூட எங்களுடைய உள்ளத்திலே எண்ணம் வர வேண்டும், நாங்கள் பிடிபடுகின்ற பொழுது, அதாவது மனமகளாக இருக்கின்ற பொழுது, அங்கே இஸ்லாமிய சமூகம், ஒரு இஸ்லாமிய குடும்பம் ஒன்று உருவாக்குவதற்குரிய அஸ்திவாரம் இடப்படுகிறது. எண்ணம் இருக்க வேண்டும், நான் இந்த மணமகன், அதாவது என்னுடைய கணவனுக்கு இஸ்லாத்துக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படக்கூடிய வகையில் எந்த ஒரு கட்டளை இட்டாலும் நான் அவனுக்கு ஒரு அடிமையாக, அதாவது முக்கனாம் கயிறு கொடுக்கப்பட்ட அந்த இடையன் எவ்வாறு அந்த ஆடுகளை இழுத்து செல்லுகின்ற பொழுது அதன் பின்னால் ஓடி செல்லுவான், அதே போன்று இந்த மணமகன் என்னுடைய கணவன் இழுக்கின்ற பாட்டுக்கெல்லாம் நான் இசைவாக்கம் அடையத்தான் வேண்டும் எனக்கூடிய அந்த உன்னத எண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அதே போன்று மணமகனுடைய உள்ளத்திலே இவருக்கு எப்படியாவது இஸ்லாமிய உணர்வுகளை ஊட்டி இவ்வர்க்கத்துக்கு வரவில்லை என்றாலும் இழுத்து செல்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் நான் உலகத்தில் செய்ய வேண்டும் எனக்கூடிய இந்த உன்னதமான சூசகமான கருத்து அங்கே இருக்கிறது. ஆகவே அங்கிருந்துதான் ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்பது உருவாக்கப்படுகின்றது. எனவே பெற்றோர்களான நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்கின்ற பொழுது சில விஷயங்களை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு வரக்கூடிய திருமணத்திற்கு பின்னர் வரக்கூடிய லாப நஷ்டங்கள் அங்கே அழகான முறையில் சொல்லப்பட வேண்டும். கணவனுக்கு தன் மீது இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்ன, அதுபோன்று மனைவிக்கு மனைவியின் மீது கணவனுக்கு இருக்க வேண்டிய பொறுப்புகள் என்ன என்று என்பதையெல்லாம் திருமணத்திற்கு முன்னர் நாங்கள் அழகான முறையிலே விளங்கி அதற்கு பின்னர் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கின்ற பொழுது அங்கே அழகான ஒரு அடிப்படை ஒரு தக்வா கொண்ட தக்வாவை இறை அச்சத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு குடும்பம் அங்கே உருவாக்கப்பட வேண்டும். அதனால்தான் நாங்கள் மணமகளை தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொழுது அல்லது மணமகனை தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் பார்க்கப்பட வேண்டியது தீன். இந்த மணமகனிடத்திலே அல்லது இந்த மணமகனிடத்திலே எந்த அளவுக்கு தீனுடைய பற்று இருக்கிறது, இவரிடத்திலே சுன்னத்தான வழிமுறைகள் எந்த அளவுக்கு இவர் பின்பற்றுகிறார் என்பதை இரு சாராரும் பார்த்து தீனுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அங்கே தேடப்பட வேண்டியிருக்கிறது. அதனால் வாலிபர்களாக இருந்தாலும் யுவதிகளாக இருந்தாலும் எதிர்காலத்திலே தனக்கு ஒரு திருமணம் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால் நாங்கள் துவாக்களிலே அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். இரையச்சம் உள்ள ஒரு சோடியாகவே எனக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய இரஞ்சல்களிலே துவாக்களிலே அதிகமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய சந்ததிகளை நாங்கள் சிறந்த முறையில் உருவாக்கிக் கொள்ளலாம். நாங்கள் இன்று நாங்கள் கூத்தாடுகின்றோம், குடமுடைக்கின்றோம், என்னுடைய குழந்தை என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படுகின்றான் இல்லையே, சமூகத்தில் ஒரு சிறந்தவனாக வருகின்றான் இல்லையே, செல்லு கேட்கின்றான் இல்லையே என்னக்கூடிய இந்த ஆதங்கங்கள் இன்றைய பெற்றோர்களிடத்தில் அதிகமாகவே இருக்கிறது. மேலான தாய்மார்களே சகோதரே, பிள்ளைகளை நாங்கள் குற்றம் கூறுவதை ஒரு முறை வைத்துவிட்டு நாங்கள் எங்களை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். நாங்கள் சரியான முறையிலே எங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான முறைகளை, அவர்களுக்குரிய வாழ்க்கைக்குரிய வழிகாட்டல்களை சரியான முறையிலே நாங்கள் செய்தோமா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுடைய கையிலே இருக்கிறது பிழை, எய்தவன் எங்கிருக்க அம்பை நாங்கள் நொந்து என்ன பலன் இருக்க போகிறது. நாங்கள் அன்பு எங்களிடத்தில் பட்டுவிட்டது என்பதனால் அம்பை கலட்டி அதை உடைப்பதில் எந்த ஒரு நன்மையும் கிடையாது. எங்களை நோக்கி எறிந்தவன் யார் என்று நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால் நாங்கள் விட்ட விலைதான் எங்களுடைய குழந்தைகளுடைய தவறுகள். அதனால் நாங்கள் குழந்தைக்கு அடிப்பது கிடையாது. என்னுடைய வழிகாட்டலிலே நான் குழந்தைகளை எவ்வாறு வளர்த்திருக்கின்றேன், வீட்டுடைய சூழல் அதிகமாக பெற்றோர்களிடத்தில், அதாவது தாயிடத்திலே தான் பிள்ளை இருக்கின்றார். அதனால் அந்த தாய் அந்த குழந்தையின் மீது மிக அக்கறை கொண்டிருக்க வேண்டும். அதே போன்று வெளியால் செல்கின்ற பொழுது அவன் பாடசாலை சூழலிலோ அல்லது மதரசா சூழலிலோ அல்லது அவனுடைய ஏனைய சக நண்பர்களுடன் அவன் விளையாடுகின்ற பொழுது அவன் யாருடன் பழகுகின்றான், எவ்வாறான முறைகளில் அவனுடைய மாற்றம், வீட்டில் இருந்து செல்லுகின்ற பொழுது என்ன முறையில் செல்கின்றான், வந்த பிறகு என்ன முறையில் இருக்கின்றான் என்பதையெல்லாம் நுணுக்கமாக நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் பிள்ளையை நாங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது, எங்கு செல்கின்றாய் என்பதை நாங்கள் அவனிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடாது, நாங்களாக யூகித்துக் கொள்ள வேண்டும். அதனால் தப்பான எண்ணங்களும் கூடாது. நாங்கள் அழகான முறையிலே சிறந்த ஒரு வழிகாட்டல் அவனுக்கு ஏனே சிறு பிராயத்தில் இருந்தே செய்ய வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, பெண்கள் சரியான முறையிலே இறை அச்சம் உடையவர்களாக இருந்தால்தான் எங்களுடைய குழந்தைகளை இறை அச்சம் உள்ளவர்களாக மாற்றலாம். எங்களுடைய கணவன்மார் அவர்கள் நபிமார்களாக இருந்தாலும் குழந்தையை தக்வா உள்ள குழந்தையாக வளர்ப்பது என்பது அது குதிரை கொம்பாகத்தான் இருக்கும். ஏனென்றால் தாய்மார்களே, சகோதரர்களே, எங்களுக்கு முன்மாதிரியாக சம்பவங்கள் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சம்பவங்கள் கூறுவது எல்லாம் சும்மா எங்களுக்கு கதை சொல்லிவிட்டு போவதற்கல்ல, அதிலிருந்து ஆழமான படிப்பினைகள் இருக்கிறது. அதிலிருந்து நாங்கள் படிப்பினை பெற்று எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்காக வேண்டித்தான். அதனால தான் அல்லாஹு தஆலா இரண்டு நபிமார்களுடைய குழந்தைகளை பற்றியும் அவருடைய மனைவிமார்களை பற்றியும் சிலாகித்து கூறிக்கொண்டு இருக்கின்றான். ஒன்று நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், இவருடைய ஆயுள் எவ்வளவு என்று தெரியுமா? 1000 காலங்கள், அதைவிட கூடுதலாகத்தான் கணிக்கப்படுகின்றன. அவர் தாவா செய்தது 950 வருடங்கள், 50 வருடங்கள் குறைய 1000 வருடங்கள் அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி தாவா, அதாவது அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டே இருந்தார். 950 வருட காலம் இவருடைய தியாகங்கள், அவர் மக்களை இரவு பகலாக அள்ளும் பகலுமாக அவர் மக்களிடத்திலே சென்று அல்லாஹ்வுடைய அழைப்பை விடுத்துக் கொண்டே இருந்தார். ஆனால் அவர்களை ஈமான் கொண்ட மக்களுடைய தொகை குறைவாகவே இருந்தது. சுமார் 80க்கும் மேற்பட்ட, 80க்கும் 85க்கும் இடைப்பட்ட குறுகிய ஒரு வட்டமாகத்தான் இருந்தது. என்றிருந்தாலும் அவர் தாவத்தில் இருந்து சடைவடையவில்லை, அவர் தாவத்தை செய்து கொண்டே இருந்தார். மக்கள் இதனை ஏற்பதற்கு மறுத்தார்கள். ஏற்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவர்களை இன்னொரு துன்பங்களையும் செய்தார்கள். கல்லால் எரிவார்கள், எந்த அளவுக்கு என்றால் அவர்களுக்கு வரப்பட்ட எரியப்பட்ட கற்கள் அவருடைய கழுத்து வரைக்கும் குவிந்துவிடும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து அந்த கற்களை அகற்றி அவருடைய இறக்கையால் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தடவி விடுவார்கள், அவர் சுகம் பெற்று விடுவார். இப்படியாக மிக அதிகமான தியாகங்கள் செய்து அவர் தியாகங்கள் செய்த உலுல் அஸ்ம் எனக்கூடிய அந்த நபிமார்களில் ஒருவராக, அதிகமான கஷ்டங்களை தீனுக்காக வேண்டி சுமந்த நபிமார்களில் ஒருவராக அவர் கணிக்கப்படுகின்றார். இப்படியப்பட்ட நபிக்கு ஒரு மகன் இருந்தார், கன்னான். கன்னான் எனக்கூடிய ஒரு மகன் இருந்தார். ஆனால் அவருடைய மனைவி அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மனைவி ஏற்றுக்கொள்ளவில்லை, நபியாக அவர் ஏற்றுக்கொள்ள அந்த பெண் மனைவி ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பாசறையில் வளர்க்கப்படுவதுதான் கன்னான் எனக்கூடிய நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன். இப்பொழுது அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை வருகிறது, இவர்கள் துஆ செய்கின்றார்கள், லா தஸர் ஃபில் அர்தி, ஓ யாரையும் குஃபாரா, இந்த உலகத்திலே உன்னை நிராகரிக்கக்கூடிய எந்த ஒரு மனிதரையும் அல்லாஹ் விட்டுவிடாத என்று மக்களுக்கு எதிராக பதுவா செய்கின்றார்கள். அல்லாஹும் அவருடைய துவாவை ஏற்றுக்கொள்கின்றான். தூஃபான் எனக்கூடிய வெள்ளம் வருகின்றது. இந்த வெள்ளம் வருகின்ற பொழுது இவரை ஈமான் கொண்ட அந்த 80க்குட்பட்ட அந்த அவரை நம்பிய மூமின்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதே போன்று வரலாறுகள் சொல்லுகின்றது, பறவைகளையும் மிருகங்களிலிருந்து சோடி சோடியாக அவர்கள் அந்த கப்பலிலே ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றியதற்கு பின்னர் மகன் கன்னானை பார்த்து சொல்லுகின்றார்கள், யா புனைய இர்கம்மானா, என் அன்பு குழந்தையே, என்னுடன் வாவன், என்னுடன் ஏறிக்கொள், அல்லாஹ்வுடைய வேதனை வரவிருக்கிறது என்று சொன்னவுடன் அந்த தாயினால் வளர்க்கப்பட்ட தனையன் தானே, அதனால் அவனுடைய தன்மையை காட்டுகின்றான். அந்த பெற்றோர் பாப்பாவை பார்த்துக் கொண்டுகின்றான், அவர் மலையை காட்டி சொல்லுகின்றான், இந்த மலையில் ஏறி நான் என்னை தற்காத்துக் கொள்வேன், உங்களுடைய கப்பலில் ஏற வேண்டும் என்பது எனக்கு உடன்பாடு கிடையாது, அது எனக்கு முடியாது. பாப்பாவுடைய சொல்லை கேட்பதற்கு மகன் மறுக்கின்றான். அதே போல் இவர் கேட்கின்றார்கள், இதே அப்படியே அல்லாஹ்வுடைய இடத்தில் இவர் துஆ செய்கின்றார், யா குடும்பத்தில் இருந்து ஒருவர் என்னுடைய மகன், இவருக்கு நீ ஹிதாயத்தை கொடுத்து என்னுடன் சேர்த்துக்கொள் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இல்லை, அவர் உன்னை
யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் தான் உன்னுடைய குடும்பத்தார்கள். ஈமான் கொள்ளாதவர்களுக்கு நீங்கள் துவா செய்வது உங்கள் மீது பொறுப்பு கிடையாது. அந்த துவாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாற்றும் என்ற கருத்தின் அடிப்படையிலே அல்லாஹு தஆலா அவ்வாறியான விஷயத்தை அல்லாஹு தஆலா செய்யவில்லை. அதனின் விளைவாக வெள்ளம் வருகின்றது. வெள்ளத்திலே அந்த மகன் கண்ணானும் அடிபட்டு போகின்றான். இது மேலான தாய்மார்களே சகோதரர்களே, இந்த வரலாறு பல படிப்பினைகளை எங்களுக்கு சொல்லி தருகின்றது. இது நாங்கள் இன்று நோக்கப்பட வேண்டிய ஓர் படிப்பினை என்னவென்றால், அந்த தாய் அந்த கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கவில்லை, அதனால் அந்த கணவனுக்கு இந்த குழந்தை பெற்றோருக்கு தகப்பனுக்கு இந்த பிள்ளை சொற்படி கேட்பது கிடையாது, சொல் கேட்கவில்லை. அவன் சிறு பிராயத்திலிருந்தே எங்களுடன் இரண்டறவே இருக்கின்றான். நாங்கள் அவன் எங்களுடைய குழந்தையை நடுவில் போட்டு இரு பக்கமாகவும் நாங்கள் எத்தனை தடவை தூங்கி இருக்கின்றோம். நாங்கள் இருவரும் மாறி மாறி எங்களுடைய குழந்தைகளை எத்தனை தடவை கொஞ்சி குழாவி இருக்கின்றோம். இதன் போது நாங்கள் பேசுகின்ற பேச்சுக்கள், எங்களுடைய அன்புகள், பாப்பாவுடைய சொல்லுக்கு தன்னுடைய தாய் எந்த அளவுக்கு கட்டுப்படுகின்றால், தன்னுடைய தாயினுடைய விடயங்களுக்கு, கட்டளைகளுக்கு, வேண்டுகோள்களுக்கு தன்னுடைய தகப்பன் எந்த அளவுக்கு செவி சாய்க்கின்றான், என்ன கூடியவைகள் எல்லாம் இந்த குழந்தை அவன் அறியாமலேயே அவனில் உள்வாங்கப்படுகின்றது. எங்களுக்குள்ளால் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங், எங்களுக்குள்ளால் இருக்கக்கூடிய புரிந்துணர்வு, அது தானாகவே எங்களுடைய குழந்தையில் பிரதிபலிக்கும். இந்த விடயம் இருக்கிறதே, இது ஒன்று தன்னுடைய தகப்பனில் இருக்கக்கூடிய கண்ணியத்தை இந்த தாய் தான் பெற்றுக் கொடுக்க வேண்டும். தன்னுடைய தகப்பனுக்கு தன்னுடைய தாய் எந்த அளவுக்கு கட்டுப்படுகின்றார், எனவே நானும் கட்டுப்பட வேண்டும் எனக்கூடிய மனோபக்குவம் அந்த குழந்தைக்கு வரும். அதே போன்று தன்னுடைய தாயினுடைய வேண்டுகோளுக்கு தகப்பன் எந்த அளவுக்கு செவி சாய்க்கின்றார், இதே போன்று மற்றவர்களுடைய, அதாவது குடும்ப பெற்றோர் தாய் என்ன கூடிய இந்த சூழல் தவிர்த்து மாமாமார், சின்னப்பாமார், அதே போன்று வயதிபர்கள் வீதிகளிலே சூழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் சொல்லுகின்ற செயல்களை அவன் ஏற்கின்ற தன்மை, இங்கே தன்னுடைய தாய் தன்னுடைய தகப்பனுடைய சொல்லை எந்த அளவுக்கு கேட்டுக் கொள்கின்றார்கள், புரிந்துணர்வுடன் நடந்து கொள்கின்றார்கள். இவர் சொன்னால் என்ன, நான் கேட்கவா வேண்டும் என்ன கூடிய இந்த வார்த்தை எங்களுடைய கணவனுக்கு முதுகுக்கு பின்னால் பேசுகின்றோம். அந்த குழந்தை எங்களுடைய மடியில் இருக்கின்றது என்றால் அந்த குழந்தைக்கு தானாக விளங்கும், பாப்பாவில் எந்த ஒரு பெருமதியும் கிடையாது போடும். அவர் சரி, உம்மாவை ஏற்றுக்கொள்ளலையா, நான் ஏன் ஏற்றுக்கொள்ளணும் அப்படி என்று புள்ள நினைக்கும். ஆக எங்களை அங்கிருந்து ஆரம்பிக்கின்றது பிரச்சனை எங்கிருந்து. அதே போன்று மேலான தாய்மார்களை சகோதரே, ஒரு பெண்ணால், ஈமானுள்ள ஒரு பெண்ணால் வளர்க்கப்பட்ட குழந்தையும் எங்களுக்கு அல்லாஹு தஆலா உதாரணமாக சொல்லாமல் விட்டுவிடவில்லை. அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருக்கிறார்கள், அவருடைய மனைவிதான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் வளர்க்கப்படக்கூடிய குழந்தை தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவர்கள் கூடுதலாக வீட்டில் இருக்கவில்லை. எந்த அளவுக்கு வீட்டில் இருக்கவில்லை என்று தெரியுமா, சின்ன பிள்ளையாக பால்குடி பருவத்திலே தானே மக்காவிலே கொண்டு வந்து விட்டு விட்டு வந்தார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் உள்ளத்திலே பூரணமான ஈமான் இருந்தது. ஆனால் பிள்ளை வளர்க்கப்படுகின்றான் சரியான முறையிலே, பிறகு வருகின்றார். இதற்கு முன்னர் தகப்பன் என்ற அறிமுகமே கிடையாது. சின்ன குழந்தை, கை குழந்தையாக பச்சிடம் பாலானாக இருக்கின்ற பொழுதுதான் பாலைவனத்திலே விட்டு விட்டு வந்தது. பிறகு போகின்றார். எதற்கென்று தெரியுமா, உடுப்பு எடுத்துக்கொண்டு பிள்ளைக்கு அழகான விளையாட்டு பொருட்கள் எடுத்துக்கொண்டு அவனை தான் நீராட்டி ஆடை அணிவித்து விளையாட்டுக்கார் பார்ப்பதற்கான் இல்ல, கையுடன் கையிலே கத்தியுடன் சென்று மகனை கூப்பிடுகின்றார். யாபுனே ஏ இன்னி அராணி பில் மனாமி அன்னி அப்பாஹுக்க பந்தூர் மாலா தரா, போய் முதலாவது கேட்கின்றார், மகனே நான் உனக்குட்ட என்ன கண்டேன்னு தெரியுமா, நான் ராவு கனவு கண்டேன், உன்ன கழுத்துல கத்தி வச்சு நான் இருக்கிறேன், நீ என்னப்பா சொல்லுகிறா என்று கேட்கின்ற பொழுது, யாபதி ஃபஃபல் மா துஅமர், பாப்பா நீங்க செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு எதை சொன்னானோ அதை செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு பொறுமையாளனாக இருப்பேன். இது ஆறு வயது சுமாராக சொல்லப்படுகின்றது. ஒரு ஆறு ஏழு வயது சிறுவன் தான் அல்லது 13 வயது என்றும் சொல்லப்படுகின்றது. இப்படியான இந்த வயதுக்குட்பட்டவன் தன்னுடைய தாயினுடைய சிறு பிரயத்திலே இவன் அதிகமான தொடர்புகளை கொள்ளவில்லை, தாயுடன் தந்தையுடன் அதிகமான தொடர்பு இருக்கவில்லை, தாயுடன் தான் அதிகமான தொடர்பு காலங்கள் கழித்திருக்கின்றான். ஆனால் தாயினுடையத்தில் இருந்த ஈமானுடைய தாக்கம் அங்கே வாப்பாவுக்கு சொல்லுகின்றார், வாப்பா இங்க அருங்கோ. அதே அரும்ப என்று மாத்திரம் சொல்லவில்லை, நீங்கள் என்னை முகம் முகத்துக்கு முகம், அதாவது நீங்கள் என்னை மல்லாக்கா படுக்க வைத்து அறுக்க வேண்டாம், குப்பராக்காக வைத்து படுக்க வைத்து அருங்கள். ஏனென்றால் என்னுடைய முகத்தை நீங்கள் பார்த்தீங்கள் என்றா உங்களுக்கு இரக்கம் வந்த அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையை நீங்கள் செய்யாமல் போய்விடுவீர்கள், ஆக போட்டு அருங்கள் என்று. இல்லை இல்லை, என்னை அப்படி அறுக்க வேண்டாம், ஏனென்றால் நீங்கள் என்னை முகத்தை இப்படி நேரையாக வைத்து தான் அருங்கள். ஏன்னா அல்லாஹு தஆலா நாளை கியாமத்து நாளையிலே என்னை குற்றம் பிடித்து விடுவானோ, நீ சம்பந்தம் இல்லாமல் நீ முகத்தை திருப்பிக் கொண்டு இருந்த பொழுதுதான் உன் நீ குர்பான் செய்யப்பட்டாய், என அல்லாஹு தஆலா என்னை உங்களை குற்றம் பிடித்து விடுவானோ, இல்லை இல்லை என்னை சரியாக வைத்து அருங்கள் சென்றுகின்றார். என்னுடைய கையை கட்டிவிட்டு அருங்கள், என்னுடைய ஆடையை கலட்டி விட்டு அருங்கள், ஏனென்றால் என்னுடைய ஆடையில இரத்தம் பட்டால் என்னுடைய தாய் கவலைப்படுவார் என்று. அறுக்கின்ற பொழுது அறுப்பதற்கு அவனுடைய கையை கட்டுகின்ற பொழுது சொல்கின்றார், என்னுடைய கையையும் கட்ட வேண்டாம், ஏனென்றால் நான் விருப்பமில்லாத நிலைமையில் காளி மாடுகளை நாங்கள் விருப்பத்துடன் அவைகளை நாங்கள் செய்கின்றோம். இல்லை கைகாலை கட்டின் அதுபோல என்னை அப்படியாக நினைத்து விடுவான், இல்லை என்று சொல்கின்றார். இப்படியான பல விஷயங்களை இந்த தனையனுடையும் இந்த தகப்பனுடைய ஈமானை பார்த்ததற்கு பின்னர் தான் அல்லாஹு தஆலா ஆட்டை இறக்கின்றான். இங்கே தோலை அறுக்க மறுத்த கத்தி மலையை உடைக்கின்றது, வெறும் தோல் அறுக்கின்றார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய முழு சக்தியையும் வைத்து அறுக்கின்றார்கள் சொல்லப்படுகின்றது. ஒரு நபிக்கு 40 வாலிபர்களுடைய சக்தி கொடுக்கப்படுகின்றது. ஒரு ஒரு நபி என்றால் அவருக்கு 40 வாலிபருடைய சக்தி இருக்கின்றது. இதனால் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒருவருக்கு அறைந்தார் அல்லவா, ஒரு அறையுடன் மகிழ்த்தானார் அல்லவா, அந்த அறையினுடைய தாக்கம் ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய அறையால் அவ்வளவுக்கு தாக்கம் பிடிக்காது. ஒரு அறையுடன் மகிழ்த்தானான் இல்லையா, பனி இஸ்ரவேலர்கள் ஃபிரௌனுடைய கோத்திரத்தில் இருந்து 2 சண்டைகள் வந்தபோது அப்படியாகத்தான் முழு சக்தியையும் வைத்து அறுக்கின்றார்கள், அறுபடவில்லை. மலையில் அடிக்கின்றார்கள், மலை குலக்குகின்றது என்றால் அங்கு ஈமானுடைய தாக்கம் மேலான தாய்மார்களை சகோதரே. அதனால் குழந்தை வளர்ப்பினிலே மிக முக்கியமாக தாயினுடைய இருக்கிறது. அதனால் அவர்களுடன் தான் விட்டுவிட்டு தகப்பன்மார் அதில் இருந்து ஒதுங்கிக் கொள்ள முடியாது. குடும்பம் என்று வருகின்ற பொழுது குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூலுன் என்றாயத்திகி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி கேட்கப்படுவீர்கள் என்று கூறுகின்ற பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த குடும்ப தலைவன் அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பாளியாக இருக்கிறான். ஆக மேலான தாய்மார்களே சகோதரர்களே, நாங்கள் அன்றைய காலத்து சஹாபா பெண்மணிகள் இவ்வாறு ஒரு கணவன் தன்னுடைய வீட்டில் இருந்து வெளியாகின்ற பொழுது, தொழிலுக்காக வீட்டிலிருந்து வெளியாகின்ற பொழுது எதை சொல்லி அனுப்புவார்கள் என்று தெரியுமா? நாங்கள் பசியை பொறுத்துக் கொள்வோம், உடை இல்லாத நிலைமையை பொறுத்துக் கொள்வோம், நரக நெருப்பை நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம். ஆகவே நீங்கள் ஒரு ரூபாய் ஒரு திருகம் கூட ஹராமாக கொண்டு வந்து சேர்த்து விடாது. நீங்க உழைக்க போகின்றீங்க, ஹலாலான முறையில உழைச்சு கொண்டு வாங்க, வெறுங்கையோட வந்தாலும் பரவாயில்லை, நீங்க வெறுங்கையோட வந்தா போதும், ஹராத்த மட்டும் கொண்டு வந்துடுறாங்க. இந்த பிள்ளைகள் பட்டணியோட பசியோட இருக்குமே, என் மனைவி பசியோட இருப்பாவே என்பதனால நீங்க ஹராத்த கொண்டு வந்துடாது என்று அந்த சஹாபா பெண்மணிகள் கணவனை வீட்டை விட்டு அனுப்புவார், வேலைக்காக அனுப்புகின்ற பொழுது. இன்றைய காலத்திலே எவளுடைய தாடி அறுத்தண்டாலும் எந்த வேலையை முடியும், ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கும், பெரிய லிஸ்ட், அதுவும் புட்சீட்டில் தான் நாங்கள் வாங்க வேண்டும். இல்லாத்தையும் பெரிய நாங்கள் முபாரக் டெக்ஸ்டைல்ஸ், பரகத் டெக்ஸ்டைல்ஸ் இப்படியான பெரும் கடைகளில் தான் எங்களுக்கு அந்த நாங்கள் என்ன செய்வோம், பட்டியல் படுத்துவோம். அது மாத்திரங்கால இவன் யோசனையுடன் அவனுடைய கண்ணத்து போய் அந்த துண்டை தூக்கி வைத்தால், இவன் ஒரு மூடையை தூக்கி வைத்தால் லேசாக நடந்து வைத்திருவான். இந்த துண்டை சேப்புக்குள் வைத்துக் கொண்டு நடப்பது என்பது அவனால் மிக பெரிய ஒரு பாரமாக இருக்கும். அவன் சில வேளையில் பைக்கிலில் மோத போவதும், சில வேளை காரில் மோத போவதும், இவனில் ஏற்பட்டது என்னென்றால் இந்த துண்டு சேப்புக்குள்ள இருக்கு, இதை எப்படித்தான் நான் கண்ட்ரோல் பண்ணுவேனோ என்றுதான் போனது. பெரிய தத்தளித்து தான் போவான். அந்த நேரத்தில் ஒரு கோல் ஒன்று வரும், என்ன இந்த சாமான மறந்துட்டேன், அதை சேர்த்துக் கொள்ளுவோம். ஓ, ஏற்கனவே இந்த கணவன் நொந்து நொறுங்கி போய் கொண்டிருக்கிறான், இன்னும் ஒரு மெசேஜில் கோல் ஒன்று இல்லாட்டி வருகிறது, இந்த இதையும் சேர்த்துக் கொள்ளுங்க, சேர்க்க மறந்துட்டேன். அது அத்தியாவசிய பொருள் இல்லை, ஒரு ஆடம்பர பொருள் தான். இன்றைக்கு நம்ம புட்டிங் செய்து சாப்பிட்டா நல்லா ஆகிக்குமே, அப்படி நீங்க கஸ்டர்ட் பவுடரும் நல்ல மில்க் வாங்கிட்டு வாங்கிடுவாங்க, இப்படியான ஒரு மெசேஜ். ஆகமேலான தாய்மார்களே சகோதரே, இப்படியாக இருந்தால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், எவளுடைய தாலி அறுத்தாலும் எந்த விஷயத்தை முடியும், நீ களவெடு, நீ கட்டுப்படு, அல்லது கொலை செய், என்னையாலும் செய், எந்த வேலையினை செஞ்சிடணும், கிளீனா செஞ்சு தந்துடணும். ஆனா அன்றைய சஹாபா பெண்மணிகளுக்கு முற்றுமுழுதாக மாற்றமாக இருக்கிறது. ஆக மேலான தாய்மார்களே சகோதரே, நாங்கள் எல்லோருமே பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் எங்களுடைய பிள்ளைகள் எப்படி வர வேண்டும், ஒரு நல்லவர்களாக வர வேண்டும். நாங்கள் சொல்ல போனால் ஒரு இமாம் புகாரியை போல, ஒரு இமாம் முஸ்லீமை போல, இமாம் ஷாபிய போல, சரி இந்த காலத்துல ஒரு நல்ல ஒரு மௌலவியாக, ஒரு ரிஸ்வி முஃப்திய போல, நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை வச்சு நாங்க முன்மாதிரியை கொண்டு இந்த மனுஷனை போல வந்தா என்ன அழகா இருக்கும் என்று நாங்க சொல்றோம். நல்ல விஷயம்தான், நல்ல ஒரு விடயம்தான். ஆனால் அதற்குண்டான விடயங்கள் எங்களுடைய சூழலிலே இமாம் புகாரி, இமாம் புகாரியாக ஆகுவதற்கு அவருடைய புத்தி சாதுரியம் மாத்திரம் அங்கு செல்வாக்கு செலுத்தவில்லை. தன்னுடைய தகப்பனுடைய உழைப்பினுடைய மிக தூய்மையான ஒரு வடிவம், தன்னுடைய தாயினுடைய துவா, இது இரண்டும் தான் இம்பட்டு பெரிய ஒரு புகாரியாக உருவாக்கிய தவிர வேற எந்த ஒன்றுமே கிடையாது சொல்லுகின்றார் இஸ்மாயில். அதாவது புகாரி இமாமுடைய தகப்பன் சொல்லுகின்றார், எனக்கு தெரிந்த வகையில் என்னுடைய சொத்திலே சந்தேகத்துக்கு இதமான ஒரு சதம் கூட இல்லை. ஹராம் இல்ல, சந்தேகத்துக்குரியமான ஒரு 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 சாப்பாடு என்னுடைய என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தில் சந்தேகம், இது ஹராமோ ஹலாலோ எப்படி வந்ததோ என்ன கூடிய இந்த அமைப்பிலே ஒரு சதம் கூட என்னுடைய உழைப்பில் கிடையாது. இதனால தான் அங்கே புகாரி உருவாக்கப்படுகின்றார். அது மாத்திரமல்ல, அந்த புகாரி இமாம் இருக்கிறார்களே அவர்கள் குருடர், அவர் அந்தகராக இருந்தார், அவர் கண்டறியாதவராகத்தான் இருந்தார். தன்னுடைய தாயினுடைய துவா அவருக்கு எந்த அளவுக்கு என்றால் மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது. சொல்லப்படுகின்றது நிலவில் கூட அவர் கிதாப் எழுதக்கூடிய அந்த பாவை கூர்மை அங்கே கொடுக்கப்படுகின்றது. தாயினுடைய துவா மேலான தாய்மார்களே சகோதரே, நாங்களும் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் அப்படித்தான் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் எங்களுடைய சூழல் அப்படி இல்லை, நாங்கள் அப்படி இல்லை. எப்படி எங்களுடைய குழந்தைகளை எப்படி நாங்கள் என்ன செய்வது, நாங்கள் எதிர்பார்ப்பது? மேலான சகோதரர்களே, குழந்தை என்பவர்கள் அவர்கள் பிசையப்பட்ட ஒரு மாவை போன்றவர்கள். அதாவது எந்த உருவத்திலே நாங்கள் அவர்களை வடிவமை, மாவு பிசையப்பட்டிருக்கிற நாங்கள் பிசைஞ்சு வைத்திருக்கிறோம், அதை நாங்கள் வட்டமாக ஆக்கணுமா அது வட்டமாக மாறும், பொட்டியாக இருக்கணுமா அது பொட்டியாக வரும். நாங்கள் இஸ்பெஞ்ச் அச்சில போட்டோம்டா இஸ்பெஞ்ச் வரும், மா பான் அச்சில போட்டோம்டா பான் வரும். அப்ப எங்களுடைய குழந்தைகளும் அப்படித்தான், நாங்கள் எங்களுடைய எந்த சூழலில் நாங்கள் அவர்களை வளர்க்கின்றோமோ அதற்கு ஏற்றாப்போல அவர்கள் இசைவாக்கம் அடைவார்கள். எங்களுடைய உள்ளம் அவ்வாறுதான் இருக்கிறது, உள்ளம் மென்மையானது, அது புரளக்கூடியது. நல்ல விடயங்களும் பக்கம் அதிகமாகவே நாட்டம் உள்ளதாக இருக்கிறது, நல்லவைகளை செய்ய வேண்டும். இதற்கு மாற்றமாக நாங்கள் இஸ்பெஞ்ச் அச்சில மாவை போட்டு போட்டு உலக கனையால வெளுக்கிறோம், பான் பா பான் வாண்டா பான் வெறுமா சகோதரிகள், நான் போட்டிக்கிற அச்சன்னு இஸ்பெஞ்ச் அச்சில போட்டிக்கிற மாவு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பானு, இது நடக்கிறது காரியமா இல்ல? பாண்ட அச்சில மாவை போடுங்கோ, உலக்கையால் அடிக்க தேவையில்ல, உங்களோட சின்ன விரலாலேயே நீங்க என்ன செய்யுங்க, அதை சமப்படுத்துங்க, அதை பண்படுத்துங்க, அழகான ஒரு பானாக உருவாங்க. எங்களுடைய குழந்தைகளை அதற்குண்டான ஒரு சூழலாக நாங்கள் சமைத்துக் கொள்வோம். அதனால நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகளை, அதனுடைய பிரதிபலன்கள், எதிர்பார்ப்புகள் இலகுவாகவே நடக்கும். அதற்கு மாற்றமாக நாங்கள் எங்கள் நாங்கள் சொல்வது வீடுகளில் இன்றைய காலத்தில் நடப்பது எல்லாம் மகன் ஓதுங்கோ, மகள் ஓதுங்கோ படியுங்கோ, அந்த ரூமுக்குள்ள போயிருந்து ஓதுங்கோ படியுங்கோ, என்னன்னு இந்த ரூமுக்குள்ள அவங்க நாடகம் பார்த்து கொண்டிருக்கிறான், அங்க சவுண்டையும் கூடுதலாக வச்சு கொள்வான், ஒரு அளவுல வச்சு கொள்வான். அதே நம்மளுக்கு வயது 25, 30, 40 ஆகுது, நம்ம எத்தனை படங்களை நாடகங்களை பார்த்திருப்போம், நம்மளுக்கே அதை உடையலான்னு சொன்னா அப்பான் இந்த டிவியை கண்டிருக்கான், ஏதோ ஒரு பொட்டிக்குள்ள நம்மளை போல பெரிய பெரிய உருவம் எல்லாம் வந்து போகுது, அவனுக்கு ஒண்ணுமே விளங்குதுல்ல, இதுக்கு என்ன கதைக்கிறான் என்ன பேசினான் ஒண்ணுமே விளங்குதுல்ல, அவனுக்கு ஒரு ஒரு புதுனம், அவன் அத வேற ஒன்றுமே இல்லை. அவன் எனக்கு படிப்பு வேணா, எனக்கு ஓதல் வேணா, நான் இதை நம்மளை போல சோறு வேணா கறி வேணா இன்றைக்கு பார்சல் எடுங்கன்னு போட்டு நாங்க அதுக்கு முன்னால உட்கார்ந்து இப்போ அதை போல புள்ள சொல்லவே இல்லை. சத்தியமா புள்ளைக்கு தெரியா இது ஏதோ ஒரு கூத்து நடக்குது, சின்ன ஒரு பொட்டி ஒன்றை போய் போடுறாங்க, அதுக்கு ஆக்கலாம் வருது, போய் ஓ பண்றாங்க, ஒன்றையும் காணல, என்ன நடக்குது? அவன் பார்த்து நிற்கிறான், அவன் பார்த்து நிற்கிறான், அவனுக்கு என்ன விளங்குது? இவனை போய் பிடிச்சி ஓடு ஓடு போய் படி போய் படி அறவண்டி, நீ 20 வருஷமா 30 வருஷமா உனக்கு பார்க்க, இது டிவி, இதுக்கு இப்படி இப்படியான தொடர்புரிக்கு, இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் கதை, இதெல்லாம் கற்பனை என்றது நிறையவே தெரியும். உனக்கே உட்டு ஒழும்பேலா அந்த பிள்ளைய போட்டு வரச்சுறது நியாயம் அடிக்கா? நம்ம கொஞ்சம் பிரச்சனைகளா யோசிச்சு பார்ப்போமே. கிடையாது சகோதரி, இது சாத்தியமாகாது. அதனால நாங்க முதலாவதாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்கு தலைப்படுவோம். அதற்கு பின்னர் எங்களுடைய பிள்ளைகள் தானாகவே சொல்வார்களே, தாயுடன் ஓடும் கண்டு என்னும் என்று சொல்லுவார்கள், அல்லது சேலையை போல நூலை போல சேலை என்பார்கள். இப்படியாக இவ்வளவு விடயங்கள் எங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. எங்களுடைய குடும்ப சூழலை கேட்டா போனால் இருக்கும். அதே போன்று நாங்கள் மிக முக்கியமாக எங்களுடைய நிலைமையை பொருந்திக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு எல்லாருக்கும் நிலைமை ஒன்று இருக்கிறது, அதாவது நாங்கள் எல்லோருமே செல்வந்தர்களாக ஆகணும் என்னக்கூடிய எதிர்பார்ப்பு எல்லோரிடத்திலும் இருக்கிறது. அது யாராக இருந்தாலும் சரி, உழைக்கின்றவர்களிடத்திலே கேட்டால் அவர்கள் சொல்லுவதெல்லாம் தன்னுடைய தேவை பூர்த்தியாக வேண்டும் என்னக்கூடியதுதான். எல்லோருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கிறது, நான் ஒரு செல்வந்தனாக இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹு தஆலா ஒரு நாளும் செல்வந்தனாக எல்லோரையும் படைக்கவே மாட்டான். ஏன் அந்த அல்லாஹு தஆலா அந்த நேரத்துடைய நான் சொன்ன ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பி, நாங்க எங்களுடைய புத்தி சாதுரியத்தால நாங்க எங்களுடைய வாழ்க்கையின் முறையை நாங்கள் கண்டெடுப்பதில்லை. எங்களுடைய பெற்றோர்கள் இன்னாராகத்தான் இருக்க வேண்டும் என்ற தேர்வு எங்களுடைய கையில் இல்லை. எங்களுடைய தாய் இன்ன தாயாக இருக்க வேண்டும் என்றது எங்களுடைய தேர்வில் இல்லை. எந்த முகம் அழகாகத்தான் இருக்கணும், இல்லாட்டி இப்படித்தான் இருக்கின்றது நாங்கள் தேர்ந்தெடுக்கல. நான் இந்த ஊருல பிறக்கணும் என்று யாருமே உங்களுக்கு நம்ம இவரத்தில் உட்கார்ந்திருக்கிற ஆக்கள் கிட்ட அல்லாஹு தஆலா நம்மள்கிட்ட கேட்டிருக்க, நீ அட்டாளத்தில் போய் பிறக்கிறேன் நினைக்க சத்தியமா சொல்லிப்போ, இல்ல இல்ல என்ன சவுதியில வந்து அந்த அப்துல்லா மன்னன் மகனாக என்ன பிறக்காத என்ன, இல்லாட்டி பில்கேட்ஸ் மகனாக அப்படித்தானே சொல்லுவோம். அப்ப ஆக மேலான சகோதரர் எப்படி நாங்க விரும்பாம இந்த ஊர்ல பிறந்தோமோ, இன்ன தாய் தந்தையர் தான் என்று நாங்க வந்தோமோ, எனக்கு இந்த முகம் தான் என்றதை நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, நான் இப்படித்தான் வாழ்வேன் என்றதை ஏற்றுக்கொண்டிருக்கோமோ, அதே போல பொருளாதார நிலைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்று எல்லோரும் தவறு இழைக்கின்ற ஒரு விடயம் என்றால் அந்த ஒரு நிலைமைதான். மேலான தாய்மார்களே சகோதரே, அல்லாஹு தஆலா எங்களுடைய உணவு எவ்வளவு உடை எவ்வளவு என்பதை எல்லாம் முடிவு செய்து விட்டார். 4 மாதம் நாங்கள் வயிற்றில் இருக்கின்ற பொழுது மலக்கு வந்து ஊதிவிட்டார். ருபியத்தில் அக்கலாம் வஜப்பத்தி பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டது. என்ன அர்த்தம், திருப்பி எழுவது கிடையாது. இவன் ராப்பகலா வயலுக்குள்ளேயே படுக்கிறான், பாவம். இந்த முறை இவனுக்கு 50 மூடை, இவன் எவ்வளவு கஷ்டப்படுறான், 60 மூடை எழுதுவோம் என்று எழுதுறது கிடையாது. பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டது, ஏடுகள் காய்ந்து விட்டது. என்ன அர்த்தம், இவன் என்ன வெள்ளாமை விதைச்சு போட்டு போய் ஊட்ட இருக்கிறான், இவனுக்கு இந்த முறை 30 கூட கொடுக்கப்படா, 20 முறை கொடுக்கணும், அழி 10 முறை என்பது அழிப்பதும் கிடையாது. ஏடுகள் பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டது, எழுதுவதும் கிடையாது, ஏடுகள் காய்ந்து விட்டது. அல்லாஹு தஆலா முடிவு செய்து விட்டார், முடிவு செய்தவைகள் வந்து சேரும். ஆனால் நாங்கள் முயற்சி செய்கின்ற முறைகள் அது அல்லாஹுக்கு பொருத்தமானதாக இருக்கிறதா? அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான், முடிவு செய்து வந்தே தீரும். ஆனால் நாங்கள் அதை பெறக்கூடிய முறை அது பொருத்தமான முறையாக இருக்க வேண்டும். அதைத்தான் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்றான், அதற்குத்தான் நன்மை தருகின்றான், அதற்குத்தான் சுவர்க்கம் தருகின்றான். நாங்கள் அதை அடையக்கூடிய முறை ஹலாலான முறையில் இருந்தால் சரி. ஆக மேலான சகோதரர்களே, எங்களுடைய நிலைமைகளை நாங்களாக என்ன செய்ய முடியாது, நாங்கள் அதை முடிவு செய்ய முடியாது, அது அல்லாஹ்வை பார்த்து முடிவு செய்திருக்கின்றான். இப்ப அப்ப எங்களுடைய என்ன பொறுப்பு, நாங்கள் அந்த நிலைமையை பொருந்திக் கொள்ள வேண்டும். எந்த நிலைமைய, நான் ஒரு ஏழையாக இருக்கிறேனா, அந்த ஏழ்மை தனத்தை பொருந்திக் கொள்ளணும். நான் ஒரு மேசனா, அந்த மேசன் தொழிலை நாங்கள் பொருந்தணும். நான் ஒரு வியாபாரியா, அந்த வியாபாரத்தை நான் பொருந்திக் கொள்ளணும். நான் ஒரு ஆசிரியரா, அந்த ஆசிரியர் தொழிலை நாங்கள் பொருந்தணும். இதுல பொருந்தி இதை இப்படி ஏற்றுக்கொண்டு அடுத்ததாக நாம் யோசிக்கணும், இந்த தொழிலை இருந்து அல்லாஹ் எப்படி நான் சந்தோஷப்படுத்தலாம். எங்களிடத்தில் விடப்பட்ட விண்ணப்பம் அதுதான், அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும். எல்லா முறைகளையும் அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்திருக்கிறான், அவைகள் வந்தே தீரும், சந்தேகமே கிடையாது. இப்பொழுது அல்லாஹ்வை நான் திருப்திப்படுத்த வேண்டும், என்ன முறையில் திருப்திப்படுத்துவது, இதைத்தான் நாங்கள் யோசிக்க வேண்டும், செயற்படுத்த வேண்டும். ஏனென்றால் முன்மாதிரியாக எங்களுக்கு சஹாபாக்கள் இருக்கிறார்கள். நாங்கள் பார்க்கின்றோம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பெரிய ஒரு செல்வந்தனாக இருந்தார்கள், மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர். அப்படி இருந்தும் கூட அவர்கள் அந்த செல்வ தனத்தை பொருந்திக் கொண்டு அல்லாஹ்வை எப்படி சந்தோஷப்படுத்துவது என்றுதான் முயற்சித்தார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏழையாக இருந்தார்கள், அந்த ஏழ்மை தனத்திலிருந்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினார்கள். உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர் ஒரு மாற்றுத்திறனாளியாக, ஒரு கபோதி, ஒரு அந்த ஒரு குருடராக இருந்தார். அவர் அந்த தனத்தை பொருந்திக் கொண்டு அல்லாஹ்வை எப்படி திருப்திப்படுத்துவது என்பதை முயற்சி செய்தார். அம்ரு இப்னு ஜம்ஹூர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஊனமுற்ற, கைகால் ஊனமுற்ற ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தார். அவர் அந்த நிலைமையை பொருந்திக் கொண்டால் அல்லாஹ்வை எப்படி திருப்திப்படுத்துவது, அதிலே முயற்சி செய்தார். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண்ணாக இருந்தார்கள். அந்த பெண் துவத்தினை அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு அடிமையாக இருந்தார்கள். அந்த அடிமை தனத்திலிருந்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சிறுமியாக இருந்தார்கள். அந்த சிறு பிராயத்திலிருந்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சிறுவனாக இருந்தார்கள். அந்த சிறு பிராயத்திலிருந்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினார்கள். இப்படியாக உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சியாளராக இருந்தார்கள். அந்த ஆட்சியிலிருந்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினார்கள். மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, நாங்களும் இப்படியான ஒவ்வொரு நிலைமையில் தான் இருக்கின்றோம். விவசாயியாக, வியாபாரியாக, தொழிலாளியாக, படித்தவர்களாக, பாமரர்களாக, நாங்கள் டாக்டர்களாக, இன்ஜினியர், இப்படியான ஒரு அமைப்பில் இருக்கின்றோம். இப்பொழுதும் இப்படியான அமைப்பை பொருந்திக் கொண்டு இதில் இருந்தால்தான் நான் எப்படி சந்தோஷப்படுத்துவது என்பதை தானே முயற்சி செய்ய வேண்டுமே தவிர, அந்த நிலைமையை நான் டெவலப் பண்ண வேண்டும் என்று முயற்சி செய்வது கூடவே கூடாது என்பதற்கல்ல, அது நடக்காது என்று சொன்னால் மிகையாகாது. அல்லாஹ் தஆலா முடிவு செய்து விட்டான். ஏனென்றால் ஒரு சம்பவம் ஒன்று சொல்லப்படுகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே ஒரு குடும்பம் ஒன்று இருந்தார்கள். மிகவும் அவர்களை பற்றி சொல்ல போனால், தலையை தூக்கினால் வானம் தெரியும், வீட்டுக்குள் இருந்து கொண்டு என்றால் ஊடு கட்டுவதற்கு, கிடுகு கட்டுவதற்கு ஒரு முறை ஒன்று கிடையாது. முதுகுடன் ஒட்டிய வயிறு, சாப்பாடு கிடையாது. கந்தலான உடை உடுப்பதற்கு உடை கிடையாது. குடும்ப அங்கத்தவர்கள் வாப்பா, உமா, மகன், இப்படியான மூன்று பேர் தான். மிக வறுமைப்பட்ட ஒரு குடும்பம், மிக கஷ்டப்படுகின்றார்கள். இப்படி என்றால் என்ன, அந்த காலத்தில் என்ன முறை என்றால், அதாவது நபி சல்லல்லாஹு, அதாவது எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கெல்லாம் ஒரு முறை ஒன்று இருந்தது. என்னவென்றால், ஏதாவது தேவை என்றால் அந்த கோத்திரத்தில் உள்ளவர்கள் அந்த நபியிடத்தில் சென்று, எனக்கு என்ன தேவை இருக்கிறது, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள் என்று சொல்லுவார். அவர் துவா செய்து என்ன செய்வார், அந்த விஷயத்தை பெற்றுக் கொடுப்பார். ஆனால் இந்த உம்மத்துக்கு தான் அல்லாஹு தஆலா கொடுத்த ஆகப்பெரிய ஒரு ரஹ்மத், நாங்களாகவே எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் இருந்து கேட்டுக் கொள்ளலாம். அந்த வகையிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடன் அதிகமாக பேசக்கூடியவர், அவருக்கு கலீமுல்லாஹ், அல்லாஹ்வுடன் அதிகமாகவே முனாஜா செய்யக்கூடியவர் என்று பெயர். அப்படி என அதிகமாக அவர் முனாஜா செய்வார், அல்லாஹ்வுடன் அதிகமாகவே உரையாடுபவர். அந்த வகையிலே இந்த குடும்பத்திலே தலைவர் சொல்கின்றார், அதாவது அந்த வாப்பா போய் சொல்கின்றார், என்னுடைய குடும்பம் மிக கஷ்டப்படுது, ஏதாவது நீங்க அல்லாஹ் கிட்ட சொல்லி ஏதாவது எங்களுடைய நிலைமைகளுக்கு துவா வரக்க செய்யுமாறு கேளுங்களேன் அப்படி என்று இவர் என்ன செய்கின்றார், செய்யுமாறு சொல்லுகின்றார். அவன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர் முனாஜா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே இந்த குடும்பத்தை பற்றி அல்லாஹு தஆலாவிடத்தில் சொல்லுகின்றார், மிக ஏழையான குடும்பம், அல்லாஹ் ஏதாவது அல்லாஹு தஆலா சொல்றான், சரி சரி நான் உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டேன், அவங்களும் நான் மூணு துவா கொடுக்குறேன், பிள்ளைக்கு ஒரு துவா, உமாக்கு ஒரு துவா, மகனுக்கு, அவங்க எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன், ஒரு துவா தான். அவர் ஃபர்ஸ்டா எதை கேட்கிறாரோ அதாவது அதை கபூல் செய்வா, அதை கொடுத்துருவான். அவன் மூணு துவா என்னத்துக்கே கேளாதுன்னு அழகான ஒரு மூன்று துவா. இப்பொழுது அவங்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் வருகின்ற பொழுது குடும்பம் கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே வாப்பா வீட்டுல இருக்கல, உமாவும் மகனும் தான் இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லி கொடுப்பீங்க, அவங்களுக்கு மூணு பேருக்கு மூன்று துவாக்கள் இருக்கு, நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. இப்பொழுது உமாக்கு ஒரு துவா, மகனுக்கு ஒரு துவா, வாப்பாவுக்கு ஒரு துவா. உமா பார்த்து வேண்டி சொன்னா அவங்க பெரிய தேஞ்சி போய் மிக கஷ்டமாக, அகோரமா பார்ப்பதற்கு மிக கஷ்டம், மிக மெலிஞ்ச ஒரு உடலோட காணப்படுகின்றான். பெண்கள் என்றால் இயற்கையிலே அழகின் பக்கம் அவர்கள் கவரப்பட்டவர்கள், அழகாக இருக்கணும் என்பது அவர்கள் இயற்கையிலே விருப்பம். அப்ப உமா யோசிச்சா, நம்முடைய வீட்டுடைய தேவைகளை மகன் துவா, ஏனைய தேவைகளை வாப்பாட, எப்படியோ ரெண்டு துவா இருக்கி, நம்மளோட துவாவை இப்படி பயன்படுத்தும், யா அல்லா என்ன ஒரு பேர் அழகியாக்குறியா அல்லா அப்படி என்று துவா செய்தா, பெரிய ஒரு அழகியாவது. அப்ப அந்த காலத்தை வாழ்ந்த அரசனுக்கு ஒரு அழகான ஒரு பெண்ணு தேவ மனம் முடிக்கிறதுக்கு, அவனுடைய படையாக்கள் அனுப்பிக்கிறா, நம்ம ஏரியாவை கூட நல்ல அழகான பெண்கள் யாராவது இருந்தா கூட்டின்னு வாங்க, நம்ம மனம் முடிப்போம் என்று. இங்க இப்படி தேடிக்கொண்டு வரக்குள்ள பார்த்தா அழகான பா எங்க இருந்தா இருக்க இவ்வளவு நாளா, இப்ப திடீரெனத்தான அந்த எங்க இருந்த ஆள கூட்டி கொண்டு போய்க்கோங்க. அப்ப போன வாப்பா வீட்டுக்கு வராரு, வாப்பா அந்த உமா கிட்ட கேட்கிறான், மகன் கிட்ட கேட்கிறான், மகன் உமா அங்க, வாப்பா இப்படித்தான் துவா, எங்களுக்கு உங்களுக்கு ஒரு துவா இருக்கு, எனக்கு ஒரு துவா இருக்கு, உமாக்கு ஒரு துவா, உமா அழகா கூடோ கஞ்சோ ஏதோ என்னோட இவ்வளவு நாளும் கடவுளை கடந்து போட்டு இப்ப என்ன இளவரசி வாழ்க்கை வாழ போறாவா, என்ன விட்டு போட்டு, யாரும் பொருந்து கொள்வானா, யாருமே பொருந்து கொள்ள மாட்டான், ஏதோ கூட கஞ்சோ திண்டோ தின்னாமலோ இப்ப இளவரசியாக வாழ போறாவா, யாரெல்லாம் அவளோட பண்டிகுடி ஆகிறேன் வாழ்க்கை. அப்ப அங்க பார்த்தா எடுத்துட்டு போறானுங்க, பார்த்தா என்னடாப்பா இது, இது அரசு நட்ட கொண்டு என்ன நடக்கும்? ஒரு அடிச்சு விட்டான், அவன் ஓடி வந்து நிக்கிறான். இப்ப பாப்பாவும் நிக்கிறாரு, உமா இங்க வேற ஒரு நிலைமையில் நிக்கிறான், மகன் துவா இருக்கு. இப்ப மகன் ஆடம்பரமான வீடு வாசல கேட்பாரா இல்ல பழைய உமாவை கேட்பாரா? இப்ப என்ன நடக்கும்? யா எங்களோட பழைய உமாவை தான் இல்ல பழைய உமா அவருக்கு நிக்கிறான். இப்ப என்ன நடந்து என்ன மாற்றம் நடந்திருக்கு? மூன்று துவா கொடுக்கப்பட்டுச்சு, ஏதாவது ஒரு மாற்றம் நடந்திருக்கான் இல்ல என்ன? அல்லாஹ் தஆலா முடிவு செஞ்சுதான் இவங்க ஒரு இப்படியான ஒரு வறுமையான ஒரு குடும்பமா தான் வாழணும் என்றா அவங்க அப்படித்தான் வாழ்வாங்க. நாங்க பாக்குற மேலான சகோதரர்கள், இன்றைய காலத்துல ஒரு கணக்கெடுப்பு நம்மளுடைய இருந்து ஒரு மெசேஜ்கள் வரும். என்ன மெசேஜ் பார்த்தோம்னா, ஒரு பிச்சைக்காரனுடைய கணக்கெடுப்பு, அவனுக்கு தானா அக்கௌண்ட் இருக்கு. என்ன ஒரு நாளைக்கு ஒரு ரூபா படி பத்து வீட்டுல பிச்சை எடுத்தா எவ்வளவு? பத்து ரூபா. அப்ப என்ன செய்யா இப்படி ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அஞ்சு ரூபா படி எடுத்தான்னு சொன்னா ஐம்பது, ஒரு நாளைக்கு எத்தனை வீட்டுக்கு போறா? இப்படி ஒரு நாளைக்கு இவ்வளவு, ஒரு கிழமைக்கு இவ்வளவு, ஒரு மாதத்துக்கு இவ்வளவு, ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு பார்த்தா அக்கௌண்ட் தான் கோடீஸ்வரனா தான் நிக்கணும். ஆனா அப்படித்தான கணக்கெடுப்பு மெசேஜ்கள் வருகிறது. நாங்களும் இருந்து யோசிச்சு அப்படித்தானே இருக்கு. என்ன கிடைச்சிடத்த சாப்பிட்டு கொள்ற மனுஷன் செலவு உண்டு இல்ல, சாப்பாட்டுக்கு செலவு உண்டு அப்படி ஒன்ற காணல. இனி போற போற இடத்துல தண்ணியை தவிட்ட குடிச்சு கொள்ற மனுஷன், இனி வாங்குறதையும் போட்டு கொள்ற மனுஷன், இப்படி பார்த்த மனுஷன் உண்மையிலேயே அக்கௌண்ட் ஒன்று என்ன சுவிஸ் பேங்க்ல திறக்கலாம் போலிக்கு நாங்க யோசிக்கலாம் தானே இல்லையா? ஆனா அந்த மனுஷன் வளமையா அதே உடுப்பு அதே கோல வந்து நிப்பாமனியா மன என்ன நடக்குது? சேமிக்காமனியனா ஏதாவது நடக்குதா மேலான சார்? நாங்க சும்மா ஒரு கணக்கெடுப்பு உண்மையா உண்மைதான், அதனுடைய புத்திக்கு பார்த்து போட்டு பார்த்தோம்னா சரியா தான் படுகுது. ஆனா அந்த மனுஷன் ஆறாலும் ஒரு கார் ஓடுறானா? பிச்சை காரம் பிச்சை எடுத்து கார் ஓடுறானா? கேள்வி படிக்கிறோமா? சும்மா அது போய் வந்தியெல்லாம் வரும். என்ன அவனுக்கு அங்க கொழும்புல கார் ஓடுறான், பிச்சை எடுக்கிறான் அவன் கொழும்புல. ஆறு மேலான தாய்மார் சோதரி காரை வச்சு கொண்டு வெக்கம் இல்லாம பிச்சை எடுக்க வருவானா? அது கிடையாது. அது ஒரு அது நாங்க இந்த லொஜிக்கலியா யோசிக்கவும் அது உண்மையிலே சாத்தியம் இல்லை. என்ன விஷயம்? அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், கேட்கிற வாசலை நீங்க திறக்கிறீங்கன்னா நாங்க கொடுக்கிற வாசலை மூடிடுவோம். பரக்கத்தில் சுவால் கேட்கிறா இன்னொரு மனுஷன்கிட்ட வாயிட்டு கேட்கும். அல்லாஹ்விட்ட கேட்டா அல்லாஹ் சந்தோஷப்படுவான், இவன் ஏனையவன்கிட்ட கேட்டான்னு அல்லாஹ் தஆலா வெட்கப்படுறான், அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஆகமேலான சகோதரிகளே, எங்களுடைய நிலைமைகளை நாங்கள் பொருந்தி கொள்ள வேண்டும். நிலைமைகளை பொருந்தி கொண்டு அதில் இருந்து வரக்கூடிய வருமானத்தை எங்களுடைய கணவனை எங்களுடைய பிள்ளைகளை அழகான முறையில் பொருந்தி ஒரு அன்பான ஒரு அரவணைப்பான ஒரு குடும்பமாக ஆகி அல்லாஹு தஆலா எதை சொல்லியிருக்கார்? நபி அவர்கள் எப்படி இப்படியான ஒரு நிலைமை வந்திருக்கிறது, இந்த நிலைமையிலே நபி அவர்கள் எப்படி இந்த முறையை கையாண்டி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் யோசித்து அதற்குரிய தீர்வுகளை செய்கின்ற பொழுதுதான் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் எங்களை வந்து சேரும். நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை எங்களை வந்தடையுமே தவிர, மாற்றமாக இந்த உலக பிரச்சனையை கொண்டு இன்னொரு பிரச்சனையை கொண்டு ஒரு பிரச்சனையை முடிக்க இயலாது. எங்களுக்கு கடன் இருக்கு என்று சொன்னா நாங்க வீடு வச்சு போட்டு அந்த கடனை கொடுத்தவன் சொன்னா இது எப்படி இருக்கு மேலான தாய்மார்கள்? இது எப்படி ஒரு ஒரு பிரச்சனையை கொண்டு ஒரு பிரச்சனை? கடனை கொடுப்பது என்பது ஒரு கட்டாயமான ஒரு விஷயம், ஆனா ஹராத்தை கொண்டா செய்வது இன்றைய வைப்பது அது அது ஹராம் இல்லை என்ற ஒரு அமைப்பு தான் இருக்கிறது. வீடு வைக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனா வீடு வைப்பதும் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வது? கஷ்டம் தானே, வீடு வச்சு போட்டு எடுப்போம். அல்லாஹ்வுக்கு தெரியும் தானே? ஓம் அல்லாஹ்வுக்கு தெரியும் தான். அல்லாஹ்வுக்கு தெரியாம என்ன நடக்குது? அல்லாஹ்வு தஆலா உனக்கு இதற்கு முன்னால் நாங்க புறக்க கொல தங்கம் வெள்ளி காப்பூருடைய வந்தோம், இடையில அல்லாஹ்வு தஆலா தந்தான். ஒரு கஷ்டத்துக்காக வேண்டி தான் பொருள் தேடுறது. கஷ்டம் கொண்டு வருது, கொடுத்து விற்போம், அந்த கஷ்டத்தை போக காட்டுவோம். எப்படி அல்லாஹ்வு தஆலா இதை தந்தானோ மறுபடியும் அல்லாஹ்வு தஆலா சாரதுக்கு சக்தி பெற்றவன். ஏன் நாங்க அதை வீடு வச்சிடும்? அல்ல நாங்க கஞ்சன் என்றதா அல்லாஹும் கஞ்சனா? அப்படி இல்லை மேலான தாய்மார்களே சோதரே, வீடு வைப்பது ஆகாது. அது சரளமாக நடந்து கொண்டு எப்படி என்றா வீடு வைக்கிறது இன்றைக்கு தொழுகை விடுறத போல, தொழுகை விடுறத போல தான் வீடு வைக்கிறது. போயிட்டு தொழுகை விடுறது ஆனால் பெரும்பாவம் என்று யோசிச்சு அதில் திருவரிக்கிறோம். இதுக்குள்ள தொழுகை விடுவது பெரும்பாவம். எப்படி ஒருதன் ஜினாச்சம் விபச்சாரம் செஞ்சா பா என்ன என்ன மனுஷன்டாப்பா, ஒரு கொலை செஞ்சாங்கன்னா ஒரு ஈன அடக்கம் ஒரு உயிரை கொண்டு போட்டான் அப்படி என்றோம். சாராயம் குடிச்சிட்டாண்டா அவனை நாங்கள் சமூகத்தில் சேர்க்கிறதே இல்லை இல்லையா? அப்படியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது தொழுகையை உடா உரத விட்டு போட்டிருக்கிறான். நாங்கள் இப்படி யாராலும் தொழுகை பாபா இவன் தொழாதவன், இவனோட பேசையும் கூட கதைக்கும் கூட இவன் கையால் சார தண்ணியும் குடிக்கப்படா என்று ஒதுங்கினாக்கள் இன்னைக்கு எத்தனை அப்படி இல்லை. தொழுகையை விடுவது பெரும்பாவம், தொழுகையை விடுவது பெரும்பாவம் என்று தெரியாம கூட இன்றைக்கு எத்தனையோ தொழுகையில் விடுபட்டு போய் கொண்டிருக்கு. ஒரு சுண்ணத்தான அரே மகன் நின்று தண்ணி குடிக்கிறான், நிக்காடா நபிர சுண்ணத் உட்கார்ந்து விடுறா அப்படி என்ன சொல்றான்? ஒரு சுண்ணத் மனிதன் நின்று குடிக்கிறான், ஒரு சுண்ணத்தை விட்டுறான்றதுனால உருக்கி சொல்றோம். அதே மகன் பாங்கு சொல்லுது அவன் விட்டு விளைவிக்கிறான். நாங்க சொல்லுறே அதனால என்ன செய்யல போ காட்டுல பாங்கு சொல்லி நீ போய் சொல்லுமா, நானும் இங்க ஊட்டுற சொல்லுறேன். தொழுகை விடுறது பெரும்பாவும் தண்ணி குடிக்கிறது அது ஒரு சுண்ணத்தான விஷயம் தான், நாங்க விடுபாடுது. சில நிலைகள்ல நின்றும் குடிக்கலாம், ஏண்டா இக்கட்டான நிலைமைகள்ல சூழ்நிலைகள்ல அவசரம் வேண்டுச்சுன்னா அல்லது குந்த ஏழு ஆண்டுச்சுன்னா அப்படி பிரச்சனை கிடையாது. நபி அவர்கள் செய்திருக்கிறார்கள், அதுக்காக வேண்டி அதைத்தான் நாங்கள் மார்க்கமாக்கிக் கொள்வதில்லை. அது நிலைமைகள் இக்கட்டான நிலைமைகள் செய்து கொள்வது பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே தொழுகை அது இக்கட்டான பிரச்சனை என்ன அல்லது இழுபட்ட பிரச்சனை என்ன, என்ன பிரச்சனை என்றாலும் தொழுகையை அதற்கு ஏழுமான முறையில் நாங்கள் நிறைவேற்றித்தராக வேண்டும். ஆனால் எத்தனை பேர் நாங்கள் அதுக்கு கீரிட்டு கத்திருக்கிறோம், தொழுகை என்று விடுபட்டு போகுது என்று நாங்கள் எத்தனை பேர் சத்தம் போட்டிருக்கிறோம், எங்களுடைய குழந்தைகளை எத்தனை பேர் நாங்கள் கண்டித்திருக்கிறோம். ஆக மேலான தாய்மாரி சோதரி நீங்க நினைத்துக் கொள்ள கூடாது, ஒரு பயான் என்று பொம்புடையில கூப்பிட்டாங்க என்று சொன்னா எங்களுக்கு ஏசாம அனுப்பின சரித்திரமே கிடையாது. வந்து பயானா பெண்களுக்கு சாரி, ஒருவர் வருவாரு எங்களுக்கு ஏசி ஏச நினைச்சு போட்டு போவார், இதுக்கு தானே வாரு அப்ப போய் இருப்போம் அதுக்கும் என்று நினைக்க கூடாது. மேலான தாய்மார்களே சகோதரே, என்ன விடயம் என்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும் தெரிந்த ஒரு விஷயம்தான், நரகில் அதிகமான பெண்களை கண்டார்கள். காரணம் அவர்கள் மார்க்கத்தில் விடக்கூடிய குறைகள், அதுபோல் கணவனுக்குடைய விஷயத்தில் அவர்கள் ஒரு பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ளாமை. ஆக இதனாலதான் சொல்லப்படுகின்றது அதிகமாக இப்படியான விஷயங்கள் ஞாபகப்படுத்தப்படுகின்றது. அதே போன்றுதான் நல்ல விடயங்கள் சொல்லப்படுகின்ற பொழுது அதை நாங்கள் அழகான முறையில் காதுகாத்து கேட்போம். பேசப்பட்ட விஷயங்கள் எத்தனவோ அல்லாஹு தஆலா நாடியவைகள் எங்கள் உள்ளத்தில் பதிந்திருக்கும். வேண்டிகள் நாங்கள் எடுத்து நடப்பதற்கும் மற்றவர்களுக்கு எத்தி வைப்பதற்குரிய ஒரு வாய்ப்பையும் வசதியும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை குற்றம் குறைகளை மன்னித்து விடுவாயாக. ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ் எங்களுக்கு ஈமானியத்தான சூழலை தந்து விடுவாயாக. நூற்றுக்கு நூறு வீத உணவு கட்டுப்பட்டவர்களாக வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய பெற்றோர்களையும் மற்றவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. யாரெல்லாம் யார் யாரெல்லாம் உங்களுடைய பெற்றோர்கள் கபர்களை வாழ்ந்திருக்கிறார்களோ கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சொலையாக்கி விடுவாயாக. யாரெல்லாம் எங்கள் கணவன்மாருடைய பாவங்களை மன்னி தந்து விடுவாயாக. யாரெல்லாம் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து விடுவாயாக. அவருடைய தொழில்களை பரக்கத்தை செய்வாயாக. என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சிறந்த ஈமானை கொடுத்து விடுவாயாக. ரப்பே ரஹ்மான் யாரெல்லாம் அவர்களுக்கு நல்ல அறிவை கொடுத்து விடுவாயாக. ரப்பே ரஹ்மான் உன்னை அஞ்சி பயந்து வாழக்கூடியவர்களாக ஆக்கி விடுவாயாக. ரப்பே ரஹ்மான் யாரெல்லாம் எங்களுக்கு உனக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையை நசிபாக்குவாயாக. ஆமீன் ஆமீன் வாஃபிரதா வானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.